الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மதிப்பிற்குரிய பெரியவர்களே, தொடர்ந்து சிறந்த சமூகம் அமைப்போம் என்ற ஒரு தலைப்பிலே நடந்து வருகிற மார்க்க கல்வி வகுப்புகளில் நீங்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். தாங்கள் இதை ஒரு பயான் நிகழ்ச்சி என்று நினைக்க வேண்டாம், மாறாக நமக்குள் மார்க்க விஷயங்களை ஒருவர் பேச மற்றவர் கேட்டு தெரிந்து கொள்கிற ஒரு கல்வி நிகழ்ச்சி. நாம் இங்கே அல்லாஹுவை பற்றி, அவனுடைய தூதரை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். தெரிந்து கொள்கிற நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் செயல்படுத்த எங்களுக்கு அல்லாஹுவே உதவி செய் என்ற நோக்கத்தில், என்ற உறுதியில் நாம் இருந்தால் கேட்கின்ற விஷயங்கள் நமக்கு பயனுள்ளதாக அமையும். அல்லாஹு தாலாவிடத்திலே துவா கேட்கிறேன், அல்லாஹு தாலா பலனளிக்கின்ற நல்ல கல்வியை நமக்கு தருவானாக, பலன் தராத கெட்ட கல்வியை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உள்ளங்களில் அச்சத்தை அதிகப்படுத்துகின்ற, மறுமையின் சிந்தனையை அதிகப்படுத்துகிற, அல்லாஹுவின் பயத்தை அதிகப்படுத்துகிற, ஹலால் ஹராமை தெளிவாக அறிந்து அவற்றின்படி நடக்கின்ற நல்ல கல்விகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் முஸ்லிம் சமுதாயத்திற்கும் தந்தருள வேண்டும் என்று துஆ கேட்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தலைப்பு ஏழைகளும் சீமான்களும், ஏழைகளும் செல்வந்தர்களும் என்பது இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பை குறித்து, அதாவது இந்த செய்தியை குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்கப் போகிறோம். உலக ரீதியாக ஏழை எப்படி பணக்காரனாக ஆகுவது, பணக்காரர் எப்படி தன்னுடைய பணத்தை பெருக்கிக் கொள்வது என்ற பொருளாதாரத்தை பற்றி நாம் இங்கே பேசவில்லை. பொருளாதாரத்தை பற்றி நாம் இங்கே பேசப்போவதில்லை. இங்கே பேசப்போவது என்னவென்றால், அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்தில் முஸ்லிம்களாக இருந்தாலும் காஃபிர்களாக இருந்தாலும் ஏழை செல்வந்தர் என்ற இரண்டு வகுப்பாரை, என்ற இரண்டு சாராரை அமைத்திருக்கிறான், படைத்திருக்கிறான். இதை மாற்ற முடியாது, இது அல்லாஹ்வுடைய விதி. ஒருவர் ஏழையாக இருப்பதோ அல்லது ஒருவருக்கு செல்வம் கிடைப்பதோ இது அல்லாஹ்வுடைய விதி. அதுபோன்று செல்வத்தை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா அவன் இந்த உலகத்திலே யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பான், மூமினுக்கும் கொடுப்பான், காஃபிருக்கும் கொடுப்பான், இறை நம்பிக்கையாளனுக்கும் கொடுப்பான், இறை மறுப்பாளனுக்கும் கொடுப்பான். அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் சூரா இஸ்ராவிலே குறிப்பிடுகிறான், நபியே, இவர்களுக்கும் கொடுப்போம், இவர்களுக்கும் கொடுப்போம். அதாவது மூமின்களுக்கும் கொடுப்போம், காஃபிர்களுக்கும் கொடுப்போம். உம் இறைவனுடைய அற்கொடை உம் இறைவனுடைய அருக்கொடை இவ்வுலகத்தில் யாருக்கும் தடுக்கப்பட்டதல்ல. இறைவனுடைய அருக்கொடை யாருக்கும் தடுக்கப்பட்டதல்ல. அல்லாஹ் இல்லை என்று கூறுவான், அவனுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுவை வணங்குவான், அவனுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். செல்வம் எப்படி இரண்டு சாராருக்கும் பொதுவாக அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறானோ அது போன்றுதான் ஏழ்மையும். முஸ்லிமும் ஏழையாக இருக்கலாம், காஃபிரும் ஏழையாக இருக்கலாம். முஸ்லிம்கள் எல்லாம் பணக்காரர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அல்லாஹ்வை மறுப்பவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே கஷ்டப்பட வேண்டும் என்று அவசியமும் இல்லை. இன்னும் குர்ஆனுடைய சில வசனங்களிலே பார்த்தால் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களுடைய மூமின்களுடைய ஈமான் தடுமாறிவிடும் என்பதால் தான் நாம் காஃபிர்களுக்கு செல்வத்தை அதிகமாக கொடுக்கவில்லை. மூமின்களுடைய ஈமான் தடுமாறிவிடாது என்றிருந்தால் அவர்களுக்கு கதவுகளை எல்லாம் தங்கத்தாலும் அவர்களுடைய மாடிப்படிகளை எல்லாம் தங்கத்தாலும் செய்து கொள்ளும் அளவிற்கு வசதிகளை எல்லாம் கொடுத்திருப்போம். இருந்தாலும் மூமின்களுடைய உள்ளம் தடுமாறிவிடுமோ என்பதால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை வறுமையிலும் காஃபிர்களை முற்றிலும் செல்வத்திலும் ஆக்காமல் இப்படி மாற்றி மாற்றி செல்வத்தையும் ஏழ்மையையும் அல்லாஹ் கொடுக்கிறான். புரிகிறதா? அன்பிற்குரியவர்களே, நாம் விஷயத்திற்குள் செல்வதற்கு முன்னால் ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டு செல்வோம். இவ்வுலகத்தில் ஒருவன் செல்வ செழிப்போடு இருப்பதால், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இவ்வுலகத்தில் ஒருவன் செல்வ செழிப்போடு இருப்பதால், பெருத்த வருமானத்தில் இருப்பதால், விசாலமான வியாபாரத்தில் இருப்பதால், பெரிய பங்களாவில் இருப்பதால் அவன் அல்லாஹ்விற்கு விருப்பமானவன் என்று அர்த்தமில்லை. ஒருவன் ஏழையாக, அதுவும் பரம ஏழையாக, வறுமையிலே நெருக்கடியிலே இருப்பதால் அவன் அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவனாக ஆகிவிட்டான், அல்லாஹ் அவனை கைவிட்டு விட்டான் என்பதும் அர்த்தமில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனசுல நல்ல எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். கிசி கா மால்தார் ஹோனா கோயி ஜரூரி நகி கே வோ அல்லாஹ் கே பியாரா பந்தா ஹோ கயா. கிசி கோ தங்கஸ்தி மே ஃபக்ர் ஃபாக்கா மே பட் ஜானா யே கோயி ஜரூரி நகி கே அல்லாஹ் தஆலா உன் பர் நாராஸ் ஹே. புரிகிறதா? நன்கு எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சாதான் அடுத்து ஈமானே அங்கே விளங்க வரும். இதை புரியாத காரணத்தால் தான் பலர் தொழுது கொண்டிருந்தார்கள், இப்போது தொழுகையை விட்டுவிட்டார்கள். பலர் அல்லாஹுவோடு நெருங்கி வந்தார்கள், பின்பு அல்லாஹுவை விட்டு தூரமாக ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்? தொழுகிற ஒன்னும் கிடைக்கல எனக்கு, நான் வணங்குகிறேன் எனக்கு ஒன்னும் கிடைக்கல, அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டான், நானும் கேட்டேன் துவா நிறைய கேட்டேன், என் துவாலாம் எதுவும் படிக்கல, அல்லாஹ் என் துவாவெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான் என்று கூறி ஷைத்தான் இவனை ஏமாற்றி அல்லாஹுவை விட்டு தூரமாக கொண்டு சென்று விட்டான். அல்லாஹுவை விட்டு தூரமாக கொண்டு சென்று விட்டான். பலரை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு குடும்பத்திலையும் சில பேர் இப்படி இருப்பாங்க. சில பேரை தொழுகைக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னா தொழுது எனக்கு என்ன கிடைச்சிச்சு? அதெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இறை நிராகரிப்புடைய சிந்தனையை முதலில் உள்ளத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும். செல்வம் அல்லாஹுவின் அன்புக்கு அடையாளம் அல்ல, வறுமை அல்லாஹுவின் கோபத்திற்கு அடையாளம் அல்ல. புரிஞ்சுக்கிட்டோமா? செல்வம் அல்லாஹுவின் அன்புக்கு அடையாளம் அல்ல, வறுமை அல்லாஹுவின் கோபத்திற்கு அடையாளம் அல்ல. செல்வம் அல்லாஹுவின் அன்புக்கு அடையாளம் அல்ல, வறுமை அல்லாஹுவின் கோபத்திற்கு அடையாளம் அல்ல.
ஒருவன் தொழுகிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்கலாம், அவன் கேட்டதை கொடுப்பான். ஒருவன் தொழுகிறான், அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்காமலும் சோதிக்கலாம், கொடுக்காமலும் சோதிக்கலாம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு செல்வத்தை கொடுத்தால் அதுவும் சோதனை, ஒருவனுக்கு வறுமையை கொடுத்தால் வறுமையும் சோதனை. புரிகிறதா? செல்வந்தனுக்கு செல்வத்திலே சோதனை, ஏழைக்கு ஏழ்மையிலே சோதனை. சப் இம்திஹான் ஹே, எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அடியானை சோதிப்பதாகும். இவன் ஒரிஜினல் 24 கேரட் தங்கமாக இருக்கிறானா அல்லது பித்தளையும் மற்ற போலியும் கலக்கப்பட்ட தங்க கலரில் இருக்கிற உலோகமா? இவனுடைய கல்பு எப்படி இருக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா ரூமுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் இதை கூறுகிறார். அலிஃப் லாம் மீம் அஹசிப அன்னாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் வலகத் ஃபத்தன்னல் லதீனா மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்னல் லாஹு லதீனா ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். மக்கள் எல்லாம் அவர்கள் தங்களை மூமின்கள் என்று சொல்லிவிட்டால் நாம் அவர்களை விட்டு விடுவோம் என்று எண்ணிக்கொண்டார்களா? சோதிப்போம், முன்னுள்ளவர்களை சோதித்தோம், உண்மையாளர் யார் பொய்யர் யார் என்பதை நாம் திருத்தி காட்டிவிட விரும்புகிறோம். ஒருவன் செல்வத்தை கேட்பான், அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை கொடுப்பான். தொட்ட வியாபாரம் எல்லாம் தங்கம் சொல்வார்கள் அல்லவா, தொட்டதெல்லாம் தங்கமாகிறது அவனுக்கு. அல்லாஹ் பார்க்கிறான், இவனுக்கு கொடுக்கிறோம். இவன் இந்த செல்வத்தை கொண்டு என்ன செய்கிறான்? சரியா, செல்வம் கிடைத்து விட்டால் அல்லாஹ் நம்ம கேட்டதை கொடுத்துட்டான் என்ற மமலைக்கு வந்து அல்லாஹுவை மறுமையை மறக்கிறானா? செல்வத்திலே அல்லாஹ் கடமையாக்கிய கடமையை மறக்கிறானா? இல்லை. அந்த செல்வத்தை அல்லாஹ் எங்கே வைக்க கூறினானோ அங்கே வைக்கிறானா? அந்த செல்வத்தை அல்லாஹ் எங்கே பயன்படுத்த கூறினானோ அங்கே பயன்படுத்துகிறானா? இங்க இதுதான் பிரச்சனை. நம்மள ரொம்ப பேரு காசு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அங்க அல்லாஹ்வை மறந்துடுறோம், இந்த காசு எனக்கு சோதனை என்பதை மறந்து விடுகிறோம். மால்தாரி அல்லாஹ் கி தரஃப் சே இம்திஹான் ஹே இஸ்கோ இன்சான் புல் ஜாதா ஹே சப்சே பரேஷானி ஷுரு. எங்க இந்த பிரச்சனை ஆரம்பம்? காசு வருதுல, பணம் வருதுல, நல்ல லாபம் கிடைக்குதுல, ஒரு கடை ரெண்டு கடையா மாறுதுல, ஒரு பில்டிங் ரெண்டு பில்டிங்கா மாறுதுல, எல்லாம் வாங்குறாங்கல்ல, இதெல்லாம் வாங்கும் போது இது அல்லாஹ் எனக்கு எக்ஸாம் செய்யறான், அல்லாஹ் தஆலா என்ன சோதிக்கிறான், என்ன செய்யறான் இவன் பார்ப்போம். ஜகாத் கொடுக்கறானா? ஜகாத் கொடுக்கறானா? இந்த செல்வத்தை பெருக்குவதில் ஈடுபட்டு தொழுகையை பாவாக்குறானா? தொழுகையை பாவாக்குறானா? ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரதுன் வலா பைஉன் அன் ஜிக்ரில்லாஹி வ இக்ாமிஸ் ஸலா யகாஃபூன யௌமன் تَتَقَلَّبُ فِيهِ الْقُلُوبُ وَالْأَبْصَارُ. நான் சொல்றேன், மூமின்களுடைய செல்வந்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எவ்வளவுதான் கோடிக்கு அவர்கள் வியாபாரம் செய்தாலும், திஜாரத்தின் எவ்வளவு பெரிய டீல் பண்ணாலும் சரி, அல்லாஹ்வை மறக்க மாட்டார்கள். சூரா 100 எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்றார்? மூமின்களுடைய வியாபாரிகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய டீல் பண்ணாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, அல்லாஹ்வை மறக்க மாட்டாங்க. பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பாங்க. கிடைச்சவனே அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்ல மாட்டான், பத்தியா என் டெக்னிக்க, எப்படி சம்பாதிச்சிட்ட பத்தியா, புரியுதுங்களா, புரிஞ்சு போச்சு, புழுந்துட்டான் கீழே. என் டெக்னிக்கால சம்பாதிச்சேன், என் திறமையால சம்பாதிச்சேன். காரூன் சொன்னானா இல்லையா, இன்னமா ஊத்தி என் திறமையினால எனக்கு கிடைச்சிச்சுன்னு பேசினான். எப்படி பேசினா, என்னுடைய படிப்பு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய நாலேஜ், என்னுடைய சோர்ஸ், என் திறமையால முடிஞ்சு விழுந்தான், பொத்துன்னு விழுந்தான் கீழே, அவ்வளவுதான். இனி இவன் அல்லாஹ் அக்பர் சொல்லியோ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்வால கிடைச்சிச்சுன்னு நம்புற வரைக்கும் இவன் ஈமான் சரியாவாது. புரியுதா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், மூமின்களுடைய வியாபாரிகள் யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய வியாபாரம் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய டீல் பண்ணாலும் சரி, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதை விட்டும் அவர்களுடைய டீலோ அவர்களுடைய பிசினஸோ அவர்களை தடுக்காது. எக்ஸாம் எப்படி பார்த்தீங்களா, அப்ப காசு கிடைக்கும் போது யாரும் தயவு செய்து மயங்கிட வேணாம். இந்த காசு, இந்த செல்வ நிலை எனக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிட வேணாம். எதுவரை அந்த செல்வம் உங்களை அல்லாஹ்வின் நினைவை விட்டு தடுக்கவில்லையோ, தொழுகையை அவற்றுக்குரிய நேரத்தில் தொழுவதை விட்டும் தடுக்கவில்லையோ, அதிலிருந்து ஜகாத்தை வெளியாக்குவதை விட்டு தடுக்கவில்லையோ, அதுவரை அந்த செல்வம் உங்களுக்கு சொர்க்கத்திற்குண்டான செல்வம். சரியா? மனுஷன் மறந்துடுறான், இங்கதான் மறக்கிறான். காசு வரும்போது அல்லாஹ் மறந்துடுறான். பெரும்பாலும் நடப்பதுதான். இதுக்காக வேண்டிதான் சூரத்துல் கசஸ் இந்த அத்தியாயத்தில் ஒரு பெரிய பணக்காரன், உலக மகா பணக்காரன், இனி ஒரு பணக்காரன் அப்படி பிறக்க போறதே கிடையாது, இருக்க முடியுமா? காரூன் மாதிரி ஒரு பணக்காரன் உலகத்தில் பிறக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், அவனுடைய கஜானாவின் சாவிகளை கொண்டு செல்வதற்கு பெரிய வலிமை மிக்க ஒரு பட்டாளம் தேவை என்று சொல்கிறான். அவ்வளவு கஜானா வச்சிருந்தான். நடந்தது என்ன, அவனையும் அவன் வைத்திருந்த கஜானாக்களின் இல்லங்களையும் குடோன் குடோன் குடோனா தங்க வச்சிருந்தாங்க. நீங்க யாராவது அப்படி வச்சிருக்கிறாங்களா? கிலோ கணக்கில் வச்சிருப்பாங்க. அவன் எப்படி வச்சிருந்தான் தங்கம், பெரிய பெரிய வேர் ஹவுஸ், அவ்வளவு தங்கம் வச்சிருந்தான். அல்லாஹு தஆலா அப்படியே சொருவி கொண்டான், இன்று வரை சொருவப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். பார்த்தாச்சா, பார்த்தாச்சா நிலைமைதான். சரி, ஒருவன் வறுமைக்கு வந்து விடுகிறான். வறுமை கோடு, வறுமை கோடு, வறுமை வறுமை வறுமை, சாப்பிடுவதற்கு கூட எதுவும் கிடைப்பது கிடையாது, அவ்வளவு பெரிய வறுமைக்கு வந்து விடுகிறான். இப்படி இவன் வறுமைக்கு வந்து விடுவதால் இவனை அல்லாஹ் கைவிட்டு விட்டான், அல்லது அல்லாஹ்விற்கு இவன் மீது பிரியமில்லை என்று பொருளா, அறவே இல்லை. இதை புரிஞ்சுக்கணும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், நான் அல்லாஹ்வை காசுக்காக நேசிக்கிறேனா அல்லது அவன் என்னுடைய ரப்பு என்பதற்காக நேசிக்கிறேனா? புரியுதா? இங்கேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபஜ்ர்ல இந்த மனிதனை பற்றி ரொம்ப விரிவா சொல்றான். إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن இந்த மனுஷன் யாரு கொடுத்தா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவான், கொடுக்கலனா அவனா அவன் என்ன கண்டுக்கிறதே இல்லைன்னு திட்டுவான். இவனை பத்தி அல்லாஹ் சொல்றான், காஃபிர்களில் அல்லாஹ்வை நம்பாதவர்களில், அல்லாஹ்வை உண்மையாக ஈமான் கொள்ளாதவர்களில் இப்படியும் ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு அவனுடைய இறைவன் கொடுத்தால் அவனுடைய ரிஸ்கை வாழ்வாதாரத்தை விரிவுபடுத்தினால் அவனை கண்ணியப்படுத்தினால் செல்வத்தை அவனுக்கு கொடுத்தால் அவன் சொல்வான், என் இறைவன் என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறான் என்று சொல்வான். அடுத்த கட்டமாக அல்லாஹ் அவனை சோதிக்க ஆரம்பித்தால், அல்லாஹ் அவனை சோதிக்க ஆரம்பித்து அவனுடைய வியாபாரத்தை சுருக்கினால், நாலு பில்டிங் வச்சிருந்தான், ஒன்னு போச்சு ஒன்னு போச்சு ஒன்னு போச்சு, கடைசியா ஒண்ணு அது போச்சு, பிசினஸ் அது போச்சு அது போச்சு அது போச்சு, எல்லாம் போச்சு, சாப்பாட்டுக்கு கஷ்டம், இப்படி நெருங்கிக்கிட்டே வருது சுருங்கிக்கிட்டே வருது. இப்ப சொல்றான் அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டான், அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டான்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், பாத்துக்கிட்டியா இதுதான் ஈமான், விளங்கி போச்சு. என்னாச்சு இப்ப தேய்க்கும் போது தெரிஞ்சிருச்சு, முன்னாடி மினுக்கிருச்சு, முன்னாடி பார்த்தா முன்சப்புல இருப்பாரு, முன்னாடி பார்த்தா எங்க இருப்பாரு முன்சப்புல இருப்பாரு, இப்ப பார்த்தா பள்ளி பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார், தெரிஞ்சு போச்சு இவர் எதுக்காக வேண்டி அல்லாஹ்வோட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தார், ஏன் இவர் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொன்னாருன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இது அல்லாஹ்வுத்தால துன்யாலேயே பிரிச்சிட விரும்புறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய போலிகளில் நம்மை ஆக்காமல் இருப்பானாக. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்-நிசால இதே விஷயத்தை இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றான். அவர்களில் சிலர் இருக்கிறார்கள், காசு கொடுத்துக்கிட்டே இருந்தா ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க, காசு வந்துகிட்டே இருந்தா ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. கொஞ்சம் நெருக்கடி லேசா ஆரம்பமாயிருச்சு, தன் முகத்தின் மீது அப்படியே திரும்பி சென்று விடுவான். வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்கு, இப்ப பள்ளிவாசலுக்குன்னு கேட்டு வராதிங்க, இப்ப பள்ளிவாசலுக்குன்னு கேட்டு வராதிங்க. சொந்தக்காரர் வருவார், என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கிற ரொம்ப டல்லா இருக்குப்பா, ஒண்ணுமே இல்லப்பா, ஏன் ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்தா ஒரு 50 ரூபா கொடு, ஒரு 25 ரூபாயே கொடு, அல்லாஹ் உனக்கு அதுல பரக்கத்து செய்வான். இல்ல கொடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா இபாதத்தெல்லாம் விட்டு விட்டான், இப்ப காசு காசு நாளைக்கு தீன் எல்லாம் விட்டு விட்டான். கேட்டா என்ன சொல்றான், இப்ப நல்லா சம்பாதிச்சுப்போம் பின்னாடி பார்க்கலாம். யார் கேரண்டி கொடுத்தா, யார் இவருக்கு கேரண்டி கொடுத்தார், இவர் செல்வத்தை சம்பாதித்து விடுவார் என்று கேரண்டி யார் கொடுத்தது இவருக்கு? தீனையும் விட்டா கடைசியில் இவன் மௌத்தா போகும்போது இந்த லோ லோன் அடைஞ்சான இந்த துன்யாவுக்காக வேண்டி அதையும் விட்டுட்டு போயிடுவான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இங்க நம்ம புரிய வர்றோம், இந்த செல்வம் இருக்கிறதே இதுவும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அடியானுக்கு கொடுக்கப்படுகிற சோதனை. சுலைமான் நபி, நபிமார்கள் சும்மாவா ஈமான்ல அவங்களெல்லாம் கடல் மாதிரி, ஈமான் அவங்களெல்லாம் பெரிய பெரிய மலைகள். அப்ப சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு முறை லோஹர் தொழுகைக்கு பிறகு தங்களுடைய ஜிஹாதுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்ற குதிரைகளை பார்க்க வர்றாங்க. படிச்சு பாருங்க, அவர்களுடைய குதிரைகள் எல்லாம் அப்படியே அவர்களுக்கு சேனைகள் அதனுடைய கடிவாளங்கள் அதனுடைய ஜீன் எல்லாம் பூட்டி கொண்டு வந்து அப்படியே காண்பிக்கப்பட்டது. அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாங்க, வந்தா அசர தொழுகு போயிடுச்சு. அசருடைய நேரம் போயிடுச்சு, பார்க்கிறவங்க சூரியன் மறைய போகிறது. அல்லோ இந்த குதிரையின் அழகுகள், இந்த குதிரை பட்டாளம் என்னை அல்லாஹுவை அவனுடைய இபாதத்தை மறக்க வைத்து விட்டது. வாழ்நாள் ஒரு தடவைதாக மறந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க, ஒரு நாள் அசரு தொழுக போனுச்சு. சொன்னாங்க அந்த குதிரையெல்லாம் அப்படியே வெட்டி போட்டுருங்க அப்படின்ட்டாங்க, குதிரையிலாம்
வெட்டி போட்டுங்க. அல்லாஹுவை எனக்கு மறக்க வைத்த இந்த செல்வம் தேவையில்லை, அல்லாஹ் எனக்கு வேற ஏதாவது கொடுப்பான்.
இந்த மாதிரி நம்ம எல்லாம் செய்யணும்னு சொன்னா என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களே புரிஞ்சிருப்பீங்க.
ஒரு நாள் தொழுகையை தவறவிட்டதற்காக ஒரு நேர தொழுகையை
சில பேர் சொல்றாங்க, முஜே கோயி ஆத்மி நீ துகான் மே மைன் அகேலா ஹூ இஸ்லிஏ இஷா மே ஆகே சாரா நமாஸ் பட் லேதா ஹூ. கேட்டிருக்கீங்களா இல்லையா? பெரியவங்க என் கடையில மாத்திக்கிறதுக்கு ஆளு கிடையாது, அதனால நான் இஷால போய் மொத்தமா சேர்த்து தொழுதுப்பேன். யார் இவருக்கு கொடுத்தது அனுமதி? சஃபரா இருந்தா தொழுகலாம், உள்ளூர்ல இருக்கிறாரு, பக்கத்துல மஸ்ஜித் இருக்குது, இந்த நேரத்துல லோஹரு அசரு மகரிபு இஷா எல்லாத்தையும் சேர்த்து இஷா நேரத்துல நான் தொழுதுகிறேன். காரணம் என்ன? கடையில மாத்திக்கிறதுக்கு ஆள் இல்ல. சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன செஞ்சாங்க? ஒரு நேர தொழுகைங்க, வாழ்நாளில் ஒரு நேர அசர் தொழுகை. உடனே சொன்னாங்க, இந்த குதிரையெல்லாம் வெட்டி போட்டுருங்க. அல்லாஹ் அப்படியா? சுலைமானுக்காக வேண்டி சூரியனை அல்லாஹ் நிறுத்தி வச்சுட்டான் மறையாம, அசர் தொழுகன்னு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு அந்த மோஜிசாவை கொடுத்தான், அசர் தொழுதாங்க. தொழுதுட்டு ரொம்ப கவலையா இருந்தாங்க, ஆஹா இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு. இன்னைக்கு நமக்கு தொழுகையினுடைய அருமை தெரியல, தொழுகையினுடைய அந்த அருமை தெரியல. அதனால டஜன் கணக்கா தொழுகையை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல வேற இப்ப சில பேர் புதுசு புதுசா பத்துவா கொடுக்குறாங்கல்ல, தொழுகையை விட்டா பாவம் தான், பின்னாடி கலா பண்ணிக்கலாம், பின்னாடி என்ன செஞ்சுக்கலாம், கலா பண்ணிக்கலாம்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் பத்துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவா கொடுக்குறாங்க, தொழுகையை விட்டா காஃபிரா போயிட்டேன்னு சொல்லி இவர் பத்துவா கொடுக்கிறாரு, தொழுகையை விட்டா பாவம் தான் பரவாயில்லைங்கிறார். ஒருவன் அறிந்த நிலையில் ஒரு தொழுகையை விட்டிருந்தால் அவன் காஃபிராக இருக்கிறான். அவன் அந்த நேரத்தில் மூத்தா போயிட்டா காஃபிருடைய மூத்து. மார்க்கு அறிஞர்கள் மூத்தவங்க எல்லாருமே சொல்றாங்க, சஹாபாக்கள் இருந்து தாபியங்கள் வரைக்கும், சஹாபாக்கள் இருந்து தாபியங்கள் வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க, அவனை குளிப்பாட்டாதீங்க, அவனுக்கு ஜனாசா தொழுக நடத்தாதீங்க, அவனை முஸ்லிம்களுடைய கபரிஸ்தான்ல அடக்கம் பண்ணாதீங்க. தமிழ் தாபியங்களுடைய காலத்துலதான் கொஞ்சம் கருத்து வேற்றுமா வருதே தவிர, சஹாபாக்கள்லயோ தாபியங்கள்லயோ தொழுகையை விட்டவன் காஃபிருங்கிறதுல ரெண்டாவது கருத்தே கிடையாது. ஏன் முஃப்திகளுக்கெல்லாம் முஃப்தி யாரு? யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா கொடுத்துட்டாங்க, தொழுகையை விட்டா காஃபிர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு, தொழுகையை விட்டா காஃபிராகி விட்டான் என்று ஃபத்வா கொடுத்ததுக்கு பின்னாடி இப்ப எந்த முஃப்திக்கு அனுமதி இருக்குது? இல்லங்க, அது வந்து பாவம் தாங்க, பின்னாடி அவர் ஒரு காலத்துல எல்லா தொழுகையும் சேர்த்து தொழுதுகளாம். யாரு அவர் முஃப்தியா இருப்பாரா? சரி அடுத்ததுக்கு போவோம். அப்ப என்ன நடந்துச்சு? ஒரு நேர தொழுகையை விட்டதுனால அத்தனை ஆயிரக்கணக்கான குதிரைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டி விட்டார்கள். சரியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சுலைமானுடைய இந்த ஈமான், சுலைமானுடைய இந்த ஈமான் பிடித்து விட்டது. இதுதான் செல்வம், இவர்தான் செல்வந்தர். யார் தன் செல்வத்தை அல்லாஹ்விற்கும் தனக்கும் அந்த செல்வம் திரையாக ஆகுவதற்கு அனுமதிக்கவில்லையோ அவர்தான் செல்வந்தர். புரியுதா? ஜிஸ்கா மால் பந்தா அவர் ரப், உஸ்கே தர்மியான் மே ஹாயில் ஆட் நஹீ பனா, வஹி ஆத்மி சமஜ்தார் முஸ்லிம் முஃமின் மால்தார். புரிஞ்சுச்சா? யாருடைய செல்வம் அல்லாஹ்விற்கும் அவருக்கும் இடையிலே திரையாகவில்லையோ, புரியுதா, அல்லாஹ்விற்கும் அவருக்கும் இடையிலே தடையாகவில்லையோ, அவர்தான் தப்பித்தார், அவர்தான் பாதுகாக்கப்பட்டார். அப்ப அல்லாஹ்வுக்கு புடிச்சு போச்சு, இந்த அளவு சுலைமான் என்னை நேசிக்கிறாரா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தார்? சுலைமான் கவலைப்படாத, குதிரை போனிச்சா உனக்கு அதை விட பெரிய போர்ஸ் தர்றேன், காற்றை நாம் அவருக்கு வசப்படுத்தினோம்,
அவர் எங்கு நாடுகிறாரோ அந்த காற்று அவரை சுமந்து செல்லும். யார் அவர் மட்டுமா, அவரையும் அவருடைய பட்டாளங்களையும் அப்படியே சுமந்து சென்று கொண்டு சேர்த்துவிடும். காலையில ஒரு வீசு வீசுனா ஒரு மாசம் தூரத்தில் கொண்டு போய் விட்டுடும். அடுத்து ஒரு வீசு வீசுனா ஒரு மாசம் தூரத்தில் கொண்டு போய் விட்டுடும். அல்லாஹ் சொல்கிறான் சூரா சபால பத்தீங்களா, அல்லாஹ் எப்படி கொடுத்தா பாத்தீங்க, இங்கதான் ஈமான். எந்த செல்வம், எந்த செல்வம் என்னை மார்க்கத்தின்படி நடக்க வைக்கவில்லையோ அந்த செல்வம் எனக்கு தேவையில்லை என்று எப்போது இந்த அடியான் ஒதுக்கி விடுகிறானோ, அந்த செல்வத்தை விட்டு தூரமாகி விடுகிறானோ, இவனுக்கு அல்லாஹ் பரக்கத்து மிக்க செல்வத்தை கொடுப்பான். புரிஞ்சுக்கிட்டீங்களா, எந்த செல்வத்தில் இவன் மார்க்க ரீதியாக சோதிக்கப்படுகிறானோ அப்ப எனக்கு இந்த செல்வம் வேணாங்க, இந்த கடையால எனக்கு பிரச்சனை, தொழுகையில தக்பீர் கட்டினா இந்த கடை தான் ஞாபகம் வருது, அப்ப எனக்கு இந்த கடை வேணாம், வேற கடை வேற பிசினஸ் பார்ப்போம். எப்படி இது ரொம்ப என்னுடைய சிந்தனையை தடுக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் என்னை நெருங்க விடாமல் தடுக்கிறது. அப்படியா, வேணா, இது ஃபித்னா, இதுல பிரச்சனை இருக்கு. இப்ப எங்க இருந்து ஒரு சிக்கல் ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, நம்மள பெரும்பாலானவர்களுக்கு இந்த மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் நம்ம இவ்வளவு செஞ்சா போதுங்க அப்படின்னு இவர்களுக்கு இவர்களே ஒரு அளவை நிர்ணயிச்சுப்பாங்க. புரியுதா, துன்யான்னு வந்துட்டா இதெல்லாம் நமக்கு பத்துமாங்க, இந்த காலத்துல இன்னும் வேணுங்கம்பாங்க. எப்படி தீனை பத்தி சொல்ல போனா இது போதுங்க, மெரலியே இத்தனா காபி, மெரலியே இத்தனா காபி ஹே, மை இத்தனா கியா தோ மெரலியே பஹுத் படா ஹே. உலக ரீதியா இந்த மார்க்க ரீதியா வச்சா துன்யான வந்தா இதுவும் பத்தாது, இதுவும் பத்தாது, இதுவும் பத்தாது, இதுவும் பத்தாதுன்னு இன்னும் வேணும் வேணும் வேணுமா. இங்கேதான் பிரச்சனையே. அதாவது எதிலே அல்லாஹ் திருப்தி கொள்ள சொன்னானோ அதில் இவன் திருப்தி கொள்வது கிடையாது. எதில் அல்லாஹ் இன்னும் முன்னேறு, இன்னும் முன்னேறு, இன்னும் ஓடி வா, விரைந்து வா, போட்டி போட்டு வா என்று சொன்னானோ அதுல இவ்வளவு போதும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா وقلب لا يخشى وعين لا تدمع ونفس لا تشبع. அல்லாஹ்வே பலன் தராத கல்வியை விட்டு, அல்லாஹ்வே பலன் தராத கல்வியை விட்டு, அல்லாஹ்வே பலன் தராத கல்வியை விட்டு, அழுகாத கண்களை விட்டு, அழுகாத கண்களை விட்டு, பயப்படாத உள்ளத்தை விட்டு, பயப்படாத உள்ளத்தை விட்டு, போதும் என்று திருப்தி கொள்ளாத ஆத்மாவை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். புரியுதா, நாலு விஷயம் புரியுதா. யாரெல்லாம் பலன் தராத கல்வியை விட்டு, அழுகாத கண்ணை விட்டு, பயப்படாத கல்வை விட்டு, போதும் என்று போதுமாக்கிக் கொள்ளாத நஷ்டை விட்டு, எவ்வளவு வந்தாலும் பத்தல ஹவான. அல்லாஹ் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், இது போதும், அல்லாஹ் பரக்கத்துச்சான். யா அல்லாஹ் இதுல எனக்கு பரக்கத்து செய், யா அல்லாஹ் இதில் எனக்கு அருள் புரி, அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு. தொழுகைக்கு போவோம், கொஞ்சம் குர்ஆன் ஓதுவோம், கொஞ்சம் இபாதத்து செய்வோம், கொஞ்சம் மறுமைக்கு தேடுவோம். இல்ல இன்னும் இதாங்க சீசன், இப்ப சம்பாதிச்சாதாங்க உண்டு, தொழுகை இபாதத்து அதெல்லாம் பாத்துக்கலாங்க. பள்ளிவாசல விட்டுருவாங்க ரொம்ப பேர் சீசன் நேரத்தில், பார்த்துருக்கீங்களா, ரொம்ப பேர் சீசன் நேரத்தில் பள்ளிவாசல விட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு, ஒரு மாசம் கழிச்சுதான் திரும்ப பள்ளிவாசலுக்கு வருவார். என்னமோ அல்லாஹ்வுத்தால இவருக்கு எல்லாம் எழுதி கையில கொடுத்துட்ட மாதிரி முடிஞ்சு போச்சு. எப்படி அப்ப இங்கதான் பிரச்சனையே. எங்க பிரச்சனை, இன்று மனிதன் செல்வம் இவனுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் எனக்கு போதும், அல்லாஹ் இதில் நிறைவு செய், இதில் எனக்கு வளத்தை அபிவிருத்தி கொடு. அவன் கேக்குற, சரிங்க பணக்காரனா ஆகணுங்க, இந்த பணக்காரனா ஆகணுங்கிறதுக்கு ஏதாவது அளவுகோல் இருக்கா, எவ்வளவு பணக்காரனா ஆகணும்? யாராவது சொல்லட்டும், எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வருமானம், அந்த ஆட வருமானம் இருந்தா போதும்னு நிக்கிற ஒரு ஆள் யாரையாவது காட்ட முடியுமா? இல்ல, மாஷா அல்லாஹ். இருக்கலாம் சில இறையச்சம் உள்ளவர்கள், அல்லாஹுவை பயந்தவர்கள், மறுமையின் சிந்தனை மிகைத்தவர்கள் இருக்கலாம். பொதுவா இன்னைக்கு நடக்கிறது என்ன? அதனால நீங்க உடனே இப்படி கிராஸ் கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப என்ன சொல்றீங்க முஃப்தி சாப், நீங்க வந்து முஸ்லீம்கள்லாம் அப்ப ஏழையா தான் இருக்கணுமா? வியாபாரமே பண்ணக்கூடாதா? காசே பெருக்க கூடாதா? கமல் பாய் கேட்டுவார், அப்ப பில்டிங்கே கட்டக்கூடாதான்னு சொல்லிட்டு. இல்லை சகோதரர்களே, அதுவல்ல இங்கே நோக்கம். புரியுதா? எது நோக்கம்? இந்த செல்வம் உன் ரப்பை நீ பார்க்காமல் உன்னை தடுக்கிறதா? உன் ரப்பின் பக்கம் நெருங்காமல் உன்னை தடுக்கிறதா? உன் ரப்பை விட்டு உன்னை தூரமாக்குகிறதா? உன்னை உனக்கு மறக்க செய்கிறதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? உன்னை உனக்கு மறக்க செய்கிறதா? புரிஞ்சு போச்சு. இது செல்வம் அல்ல, இது நரக நெருப்பு. ஜமால் இன்சான்க்கு ஹுக்கு புலா தேதா ஹே, வோ மால் நஹி, வோ ஜஹன்னம் கே ஆக் ஹே. புரிஞ்சுச்சா? இதுதான் பிரச்சனை. அல்லாஹ் சொல்கிறார் சூரத்துல் மஆரிஜ், கல்லா யௌமஇதின் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமஇதின் பிபனீ வஸாஹிபதிஹி வஅஹீ வஃபசீலதிஹி அல்லதி துஅவீ வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் ஸும்மா யுன்ஜி. இந்த பாவி சொல்லுவான், முஜிரிம்னா தெரியும் உங்களுக்கு, உறுதுல என்ன சொல்லுவாங்க? முஜிரிம், பாவி, கிரிமினல், முஜிரிம், அல்லாஹ்விடத்தில் கிரிமினல். நீங்க சொல்லலாம் கொலை பண்ணவன் கிரிமினல், அல்லாஹ்விடத்தில் முதல் கிரிமினல் யார் தெரியுமா? தொழுகாதவன். அல்லாஹ்விடத்திலே முதல் கிரிமினல் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தவன். அல்லாஹ்விடத்திலே கிரிமினல் முதல் கிரிமினல் யார் தெரியுமா? அல்லாஹ்வை மறந்தவன். அப்புறம் கொலை பண்ணவன் வருவா, ஜினா பண்ணவன் வருவா, திருடுறவன் வருவா, ஏமாத்தனவன் வருவா, கலப்பட செஞ்சவன் வருவா, லஞ்சம் வாங்கினவன் வருவா, வரதட்சணை வாங்கினவன் வருவா, பொய் சொன்னவன் வருவா, அபகரிச்சவன் வருவா, எல்லாம் வருவா. எல்லாம் முஜ்ரிம், எல்லாம் கிரிமினல். முதல் கிரிமினல் யாரு? முஷ்ரிக், காஃபிர். அல்லாஹ்வோடு பிற தெய்வங்களை வணங்கியவன், அல்லாஹ்வுடைய வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தவன். சப்சே படா கிரிமினல், கிரிமினல், பெரிய கிரிமினல் யாரு? இவன் தான். சரியா? அல்லாஹ்ட்ட சொல்லுவான், யா அல்லாஹ், என் பிள்ளைங்களுக்காக வேண்டிதான்டா சொத்து சேர்த்தேன், அவனை அனுப்பி என்னை விட்டுடு. குர்ஆன்ல அல்லாஹ் இப்படியே சொல்றான், யா அல்லாஹ், மைன் மேரே பச்சோ கே லியே மால் கமாயா, உன்கு பேஜ் தோ, முஜ்கு சோடு தோ. யா அல்லாஹ், எங்க அத்தாவுக்காக வேண்டிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவரை பிடிச்சுக்க, என்னை விட்டுடுமா. யாருன்னா எங்க அம்மாவுக்காக வேண்டிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவங்கள புடிச்சுக்க, என்ன விட்டுடு அப்படிமா. யாருன்னா என் தம்பிய படிக்க வைக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும், அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணா அமையணும் என்பதற்காகத்தான் பணத்தை சேர்த்தேன், அவனை புடிச்சுக்க, என்ன விட்டுருமா. எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், டேய் கல்லா இன்னஹா லவா, ஒரு நாளும் அப்படி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. பயங்கரமாக கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பல்லவாப்பா உனக்கு முன்னாடி இருக்கு. என்ன தெரியுமா செய்யும்? நீங்க பார்த்திருக்கலாம், இந்த ஆட்டுக்கால நெருப்புல வாட்டி உரிப்பாங்க பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி அந்த நெருப்புல உன்னை வாட்டி வாட்டி உன் தோலை உரிப்பாங்க மலக்குகள். கல்லா இன்னஹாலமா நஸ்ஸாஅத்தல்லிஷ்ஷவா. அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கபாப் சுடுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி மலக்கு இவனுடைய காலை பிடிச்சுக்கிட்டு இவனை நெருப்பு கங்களை போட்டு அப்படியே பொசுக்கி பொசுக்கி எடுப்பார். கல்லா இன்னஹாலவா நஸ்ஸாஅத்தல்லிஷ்ஷவா. நெருப்பு கங்களை நீங்க கபாப போட்டு எடுக்கிறீங்களா இல்லையா? இதே வார்த்தையை தான் அல்லாஹ் அங்க சொல்றான், நஸ்ஸாஅத்தல்லிஷ்ஷவா.
அந்த தோல் எப்படி தெரியுமா இருக்கும்? ஜஹன்னம்ல போன ஒருத்தனுடைய தோல், நெருப்புல போன ஒருத்தனுடைய தோல் எப்படி தெரியுமா இருக்கும்? மூணு நாள் ஒரு மனிதன் கண்டினியூவா தொடர்ந்து நடந்து போனா எவ்வளவு தூரம் போவான், அவ்வளவு மொத்தமா இருக்கும் இவன் தோல். அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்? ஏன்னா அந்த வேதனையை சுவைப்பதற்காக இவனுடைய உடல் அவ்வளவு பயங்கரமாக ஆக்கப்பட்டுவிடும். அவ்வளவு மொத்தமான தோல் அப்படியே பொசுக்கி எடுத்துருவார். அப்புறம் சதையும் அப்படியே கரிஞ்சி எலும்பு கூடு மிஞ்சும், ஆனா உயிர் உள்ளார இருந்து வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும். திரும்ப சதையும் தோலையும் அல்லாஹ் போத்துவான். குல்லமா நபிஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. அந்த தோள்கள் உருக உருக அவர்களுக்கு புதிய தோலை மாற்றிக்கொண்டே இருப்போம். ஏன்னா இந்த தோல்ல எரிய வைக்கும் போதுதான் அப்ப அதாபு தெரியும். தோல் எரியும் போதுதான் அதாபு தெரியும். அப்ப சொல்லுவார் மலக்கு, எப்பா இந்த அதாபு எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அந்த நெருப்பு அவனிடத்திலே பேசும் என்பதாக. எந்த நெருப்பின் மீது அவன் பொசுக்கப்படுகிறானோ அந்த நெருப்பு அவனிடத்திலே பேசும். சூரத்துல் மஹாரிஜ் எடுத்து படிச்சு பாருங்க. இன்னைக்கு இரவு போன உடனே யார் பேசுவா? யார் பேசுவா? அந்த நெருப்பு பேசும். தத்உ மன் அத்பர வதவல்லா வஜமஅ ஃஅவா. அல்லாஹுவை மறந்து விட்டு, அல்லாஹுவை புறக்கணித்து விட்டு, வணக்க வழிபாடுகளை விட்டு விட்டு, காசுகளை சேகரித்து எண்ணி வைத்துக் கொண்டிருந்தானே, நீலாம் என்கிட்ட வா, உன்னை பொசுக்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் என்ன படைச்சிருக்கிறான். உன்னை நான் ஏன் பொசுக்கிறேன் தெரியுமா? நீ அல்லாஹ்வ மறந்துட்டு காசை எண்ணிக்கிட்டே இருந்த இதே தத்ருமன் அதுபர வத்தவல்லா வஜமஅ ஃஅவா. வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி அல்லதி ஜமா மாலன் வஅத்ததஹ். ஜிஸ்னே மால் கு ஜமா கியா, வஅத்ததஹு அவர் உஸ்கு கின்கே கின்தா ரஹா உஸ்கு. என்னங்க அதை எண்ணிக்கிட்டே இருந்தான், எண்ணிக்கிட்டே இருந்தான், அல்லாஹ் மறந்துட்டான். அதை எண்ணிக்கொண்டே இருந்தான், அல்லாஹுவை மறந்து விட்டான். அல்லதி ஜமா மாலன் வஅத்ததஹ யஹ்தபு அன் மாலஹு يحسب ان ماله اخلده. அந்த செல்வத்தால், அந்த பணத்தால் அவனுக்கு எண்ணம் வந்தது, நான் இந்த துன்யாவில் பல காலம் வாழ்வேன் என்று. இங்க ஒரு உண்மையை விளங்கிக்கிட்டு போங்க, எப்ப காசு அதிகமா சேருதோ துன்யால அதிகமா வாழணும்னு ஆசை வந்துடும். புரியுதா? எப்ப காசு அதிகமா சேருதோ அப்ப துன்யால வாழணும்னு ஆசை இருக்கும். எப்ப பார்த்தாலும் மௌத்தை பத்தி பயந்துகிட்டே இருப்போம். எப்படி? எப்ப பார்த்தாலும் சின்ன காய்ச்சல் வந்தா கூட, ஓ இந்த காய்ச்சல்னால மௌத்தா போயிடுவோமா அப்படின்னு உடனே ஓடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவான். தன் செல்வத்தால் நான் இந்த உலக வாழ்க்கையிலே ரொம்ப காலம் வாழலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பான். அடுத்து போதுங்க, கல்லா ஒருபோதும் அப்படி கிடையாது. கிசிக்கு துன்யா மே ஹமேஷா கி ஜிந்தகி நசீப் நஹி ஹோகி. யாருக்கும் இந்த உலகத்திலே நிரந்தர வாழ்க்கை கிடைக்காது, நீண்ட வாழ்க்கை கிடைக்காது. கல்லா, அடுத்து என்ன? லயும்ப தன்னஃபில் ஹுகமா. மலக்கு என்ன செய்வார்? காசு திமுறா உனக்கு, பண திமுறா உனக்கு. காசு வந்தா கொஞ்சம் திமுறு சேர்ந்து வந்துகிட்டே இருக்கு. யாருக்கு? யாருக்கு ஈமான்ல தர்பியா இல்லையோ, யாருக்கு இஸ்லாம்ல தர்பியா இல்லையோ, யாருக்கு இந்த காசு அல்லாஹ் கொடுத்ததுனால கிடைச்சிச்சு நம்பிக்கை இல்லையோ. புரியுதா? நான் சம்பாரிச்சு ஏன் அறிவு ஏன் திறமை அப்படின்னு ஒருத்தனுக்கு நினைப்புல இருந்தான்னு சொன்னா அவனுக்கு இந்த காசு இருக்குதே அப்படியே பெருமையை கர்வத்தை ஆணவத்தை. இவர் நடை மாறிடும், இவர் பேச்சு மாறிடும், இப்ப இவர் சலாம் மாறிடும், எல்லாம் மாறிக்கிட்டே போகும். முன்னாடி உங்களுக்கு அவர் சலாம் சொல்லியிருப்பாரு, இப்ப நீங்க சலாம் சொன்னா கூட பதில் சொல்ல மாட்டார்.
முதல்ல உங்களுக்கு அவர் சலாம் சொல்லி இருப்பாரு, இப்ப நீங்க சலாம் சொன்னா கூட பதில் சொல்ல மாட்டாரு. ஏன் பதில் சொன்னா ஏதாவது பேசிடுவாங்களோ, பேசிட்டு அப்புறம் ஏதாவது தேவையை கேட்டுருவாங்களோ, சிரிக்கவே மாட்டார். எப்படி இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் மூஞ்சிருப்பாரு, சிரிக்கவே மாட்டார். அதுவும் ஏழைங்களை பார்த்துட்டா எப்படிதான் இவர் மூஞ்செல்லாம் இருக்குதோ தெரியல, அப்படியே இறுகி போய் தார தூக்கி மூஞ்சில ஊத்துற மாதிரி இருக்கும். இதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்யறத சூரா லுக்மான் அல்லாஹ் சொல்றான், மக்களுக்கு முன்னாடி உன் முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொள்ளாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை பார்த்தாலும் புன்முறுவலா சிரி, அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்துக்கொள், அவன் அப்பதான் உன்ட்ட நெருங்குவான், அவனுடைய ஹாஜத்து ஏதாவது இருந்தா உன்ட்ட கேட்பான், அல்லாஹ் உன் மூலமா அவனுக்கு அவனுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவான், உனக்கு நன்மை அவனுக்கு நன்மை. அல்லாஹ் அதை சொல்லுவான், ரப்பே என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அடியானை நீ அனுப்பினாயே, அவனுக்கு பரக்கத்து செய்யலா. ஒரு மூமினுடைய துவா உனக்கு கிடைக்கும், அந்த மூமின் அல்லாஹுவை சுக்ரு செய்வான். புரியுதா, அப்படியே இறுகி போயிடும் மூஞ்சலாம், காசு வந்துருச்சுன்னா அவங்கள மாதிரி காசு உள்ள ஆளை பார்த்தா எல்லாம் பல்லெல்லாம் 32 பல்லு வெளியே தெரிஞ்சிடும். காசு பார்ட்டியை பார்த்துட்டான்னு அப்படியே ரொம்ப சிரிப்பா இருப்பா, கவலை இருந்தாலும் கூட அதெல்லாம் மறந்து ஒண்ணுல நல்லா அப்படியே சிரிப்பார். ஆனா ஒரு ஏழைய பார்த்துட்டான் மூஞ்ச தூக்கி வச்சுப்பான், ஏன்னா கொஞ்சம் சிரிச்சுட்டா மென்மையா பேசிட்டா அவன் ஏதாவது கேட்டுருவான, பார்க்கவே மாட்டான், திரும்பிப்பான். ஓலா துசாயிர் ஹத்தகலினா ஓலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா ஓலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, மம்மலையில நடக்காத, ஆணவத்தில் நடக்காத, பெருமையில நடக்காத, பரிவோடு நடை. வழியில யாரையாவது பார்த்தா முந்தி சலாம் சொல்லு, பெருமை உன்னுடைய உள்ளத்தை விட்டு போயிடுச்சு. சின்ன பிள்ளைங்களை பார்த்தியா சலாம் சொல்லு, ஏழைகளை பார்த்தீங்கன்னா சலாம் சொல்லு. கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, இருந்தா கொடுங்க, இல்லைன்னா சலாம் சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், உங்கள் தேவையை அல்லாஹ் நிறைவேற்றட்டும், ஒரு துவாவை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஒரு நாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், பெரிய பணக்காரங்க, அவங்க கடவாசல எழுதி போட்டிருப்பாங்க, பிச்சைக்காரர்களுக்கு இங்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு. யாரு ஏதாவது யாசகம் கேட்டு வர்றாங்கல்ல, அவங்க அதை பார்த்த உடனே ஓடிடணுங்கிறதுக்காக வேண்டி அந்த கடவாசல்ல பிச்சைக்காரர்களுக்கு இங்க அனுமதி இல்லைன்னு போர்டு போட்டு வச்சிருப்பாங்க. ரப்பு பாப்பானா இல்லையா? சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தை படித்து பாருங்கள் அன்பர்களே. யா ஐயுஹன் நாஸ் அன்தும்ல் ஃபுகரா இலல்லாஹ் வல்லாஹு வல் கனியுல் ஹமீத், மக்களே நீங்கள் தான் பிச்சைக்காரர்கள், நான் தான் செல்வந்தன். தும் சப்கே சப் ஃபகீர் ஹே கரீப் ஹே, மை ஹி அகேலா மால்தார் ஹூ, கனி ஹூ பேநியாஸ் ஹூ, مجھے کوئی ضرورت نہیں, مجھے کوئی حاجت نہیں, تم سب کے سب محتاج حاجت مند ہے. مکلے நீங்க எல்லாரும் பிச்சைக்காரர்கள் ஃபகீர்கள். يا ايها الناس انتم الفقراء الى الله. மறந்துட்டாங்க. நீ ஓ வாசலுக்கு நான் அனுப்பி இருக்கிற ஏழைக்கு ஒரு 50 காசு போட மாட்டேங்கறியா? நீனு பாப்பான்ல அவன், அரிசுடையவன் மறந்து விடுவானா? அரிசுடையவன் மறந்து விடுவானா? ஏழையின் கை தூக்கப்பட்டால் ஒரு செல்வந்தன் கூட நிம்மதியாக வாழ முடியாது. எல்லாம் கவனமா கேட்டு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல கஷ்டமா ஒருத்தனை வச்சுக்கிட்டு நீ நிம்மதியா இருக்காதிங்க, அவன் அல்லாஹ்ட்ட கை தூக்கிட்டா நீங்க போண்டியா போயிடுவீங்க. என்ன ஆனிச்சு? அவ்வளவுதான், முடிஞ்சு. அல்லாஹ் யார ஏவணுமோ அவனை ஏவுனா, அழுகிட்டு போயிட்டே இருந்தான். அழுகிட்டே அல்லாஹ் உன்னை கோடியிலே நிப்பாட்டினால் திரும்ப உன்னை ஜீரோவில் நிப்பாட்டுவதற்கு சக்தி உள்ளவன் என்பதை மறந்து விடாதே. உன்னை கோடியிலே கொண்டு வந்து நிப்பாட்டினால் மீண்டும் உன்னை ஜீரோவுக்கு கொண்டு வருவதற்கு அல்லாஹ்விற்கு நீண்ட நேரமாகாது, நீண்ட நேரமாகாது. அதற்காக அவன் ஒரு சதி செய்தால் போதும், ஒரு சூழ்ச்சி, ஒரே ஒரு கட்டளை செய்தால் போதும், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். திரும்ப வந்து ஜீரோல நின்றுவன் பிகாரி பஞ்சாயகா. நடக்குதா இல்லையா? அண்ணன்னைக்கு நடக்குது, அண்ணன்னைக்கு நடக்குது, ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப இந்த மனிதனுடைய செல்வம் இருக்கிறது, இதுதான் அந்த மறுமையில் அல்லாஹ் சொல்றான், கல்லா நீ நினைக்கிற மாதிரி கிடையாதப்பா, லயும்பதன்னா திருமையா என்ன திருமா சிவர் மலக்கு லயும்பதன்னுக்கு அரபியில் என்ன அர்த்தம் படிங்க, நபத என்பதுன்னு சொன்னா இப்படி ஒரு பொருளை எடுத்து வேகமா தூக்கி எறியறது, சரியா? மலக்கு இவனை மஹ்ஷர்ல புடிச்சு கைக்கும் காலுக்கும் விளங்க மாட்டி குத்தமாங்கிற நரகத்தில் அப்படியே சுத்தி தூக்கி எறிவார். அஜ்கா மால்தார், இன்னைக்கு பெரிய செல்வந்தன் கொடீஸ்வரர் ஹெலிகாப்டர்ல தான் வருவார், எப்படி ஏரோப்ளேன்ல தான் வருவார், பங்களாவில தான் இருப்பாரு. அங்க பங்களா உனக்கு எங்க கட்டப்பட்டிருக்கு? ஹுத்தமாங்கிற நரகத்தில். அல்லாஹ் கேக்குற நபிய பார்த்து, நபியே ஹுத்தமா நரகத்தை பற்றி உமக்கு தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, நான் மூட்டிய நெருப்பல்லவா அது. உஸ்தாக்கு கிருஷ்ண ஜலாயா, அல்லாஹ் நே ஜலாயா, அந்த நெருப்பை நான் மூட்டினேன். எப்படி தெரியுமா இருக்கு அந்த நெருப்பு? அவனுடைய தோல், அவனுடைய உடல், எலும்பு இவற்றையெல்லாம் மூடுருவி அவனுடைய கல்பை எரித்து விடும். அல்லதி தப்தலி உழலஃபிதா இன்னஹா அலைஹிம் சதா ஃபீ அமதிம் மத்ததா. அப்படியே நெருக்கடியான ஒரு ரூம், நெருப்பு ரூம்ல போட்டு பூட்டி அல்லாஹ் அவனை நெருப்பு தூண்ல கட்டி வச்சிருவான். இங்கே கடனி எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, கொஞ்ச நேரம் நினைச்சு பார்க்கணும். அதனாலதான் நம்முடைய சிறப்பிற்குரிய முன்னோர்களை பற்றி வருகிறது. இந்த துன்யாவுடைய நெருப்பை பார்த்தாலே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இந்த நெருப்புடைய ஜுவாலையே தாங்க முடியலையே, இந்த நெருப்புடைய ஜுவாலையை தாங்க முடியவில்லையே, இந்த நெருப்பே ஒருவனுக்கு மறுமையில் விரிப்பாகவும் ஆடையாகவும் அவன் தங்குமிடமாகவும் ஆகிவிட்டால் அவனுடைய நிலைமை என்னவாகும்? சொல்றாங்க, நரக நெருப்ப இந்த துன்யாவுடைய நெருப்பை போல நினைச்சிடாதீங்க. நரக நெருப்ப துன்யாவுடைய நெருப்பை போல் என்று நினைத்து விடாதீர்கள். இதை விட 60 மடங்கு அதிகமானது. எவ்வளவு ஹீட் அதுல இருக்கும், எவ்வளவு உஷ்ணம் அதுல இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதன் இருக்கிறானே, இந்த மனிதன் இருக்கிறானே, இந்த செல்வ நிலையை இவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற நிலையாக மாற்ற வேண்டும். அகர் மால்தார் ஹே தொ சுக்ர குசார் பன் ஜாவ், செல்வந்தனாக இருந்தால், புரிகிறதா, செல்வந்தனாக இருந்தால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக மாறிவிடு. அல்லாஹ் நீதான் கொடுத்த இந்த பள்ளிவாசக்காரங்க வந்திருக்கிறாங்களா, வாங்கிட்டு போங்க, இது அல்லாஹ் கொடுத்த செல்வம் இந்தாங்க. மதரசாக்காரங்க வந்தாங்களா, அல்லாஹ் கொடுத்த செல்வம் என் கையில இருக்குது, இது அல்லாஹ் என்கிட்ட கொடுத்தது இந்தாங்க. ஏழை வருகிறானா, தேவை உள்ளவர் வருகிறானா, சகோதரன் வருகிறானா, சகோதரி வருகிறானா, கேட்பவர்களுக்கெல்லாம் அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். இதுல எதுவுமே என்னோட கிடையாது, அல்லாஹ் என்னிடத்துல கொஞ்ச நாளைக்கு கொடுத்துருக்கான். புரியுதா? புரியுதா? சுக்ருகுசார் பஞ்சா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக, யா அல்லாஹ் நீ கொடுத்த இதை, நீ கொடுத்த இதை, உன்னுடைய அருளால் எனக்கு கிடைத்தது. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. அப்போ ஒரு முஸ்லிம் செல்வந்தன் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி நன்றி உள்ளவனாக மாறிவிட்டால் என்ன கிடைக்கும்? நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு இன்னும் கொடுப்பேன், உங்களுக்கு இன்னும் கொடுப்பேன். இப்ப கிடைக்கும் பாருங்க செல்வம், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். முதல்ல அல்லாஹ் கொடுத்தது சோதனை, முதல்ல அல்லாஹ் கொடுத்தது உன்னை சோதிச்சு பார்க்கறதுக்காக, உன்னை படம் போட்டு எடுக்கிறதுக்காக. நீ எப்படி நடந்துக்கிற, இப்ப பள்ளிவாசலுக்கு வரியா அல்லது பள்ளிவாசல விட்டு ஓடுறியா? சில பேர் பாருங்க, காசு பணம்லாம் வந்தவுடனே பள்ளிவாச முகல்லாவை விட்டுட்டு பணக்காரங்க தங்கி இருக்கிற காபீர் முகல்லாவுக்கு ஓடிவார். பள்ளிவாச பக்கத்துல இருக்காரு, மங்களா வீடு வாங்கணுமா? காசு வந்தவுடனே மங்களா வீடு வாங்கணும். என்ன செய்யறது, பங்களா வீடு இங்க கிடைக்குமா? பள்ளிவாசலுக்கு பக்கத்துல, பள்ளிவாசலுக்கு பக்கத்துல பங்களா வீடு கிடைக்காது. எங்க கிடைக்கும்? காபீர்கள் இருக்கிற முகல்லால கிடைக்குது. ஓடி போயிட்டார், முடிஞ்சு போச்சு. மஸ்ஜித் போச்சா, முகல்லா போச்சா, முஸ்லீம்களுடைய நட்பு போயிருச்சா, அவ்வளவுதான். இவர்களுடைய பிள்ளைகள் இடத்துல புர்கா போயிடும், ஹிஜாபு போயிடும். இன்னும் எப்படி எல்லாம் மாறி இருக்கிறார்கள் தெரியுமா? இவர்களுடைய மனைவிகளும் ஹிஜாபை விட்டு விட்டார்கள். எப்படிங்க? ஏன்னா முஸ்லீம் முகல்லால இருந்தால யாராவது பார்ப்பாங்க, ரெண்டு ஆலிமிசா பார்த்தாருன்னா சொல்லுவாரு. இப்பதான் யாரும் நம்மளை பாக்குறது இல்லையா, அல்லாஹ் பாக்குறாங்கிறத மறந்துட்டாங்க. எல்லாம் போச்சு, இப்ப எல்லா லைஃபும் மாறிடும், லைஃப் ஸ்டைல்லாம் இப்ப மாறிடும். இப்ப அதுக்கப்புறமா பிள்ளைக்கு கல்யாணம் வைப்பாரு, எங்க வைப்பாரு? கிளப் டான்ஸோட கல்யாணம் வைப்பாரு, மேலதாலத்தோட கல்யாணம் வைப்பாரு. நடக்குதா இல்லையா? பாத்தீங்களா, புரியுதா? அப்ப அடியான்க்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். அடியானுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அவன் நன்றி செலுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் சூரா சபா உடைய 39வது வசனத்திலே, قل ان ربي يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر له وما انفقت من شيء فهو يخلفه وهو خير الرازقين. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் நாடியவருக்கு விசாலமாக கொடுப்பான், நாடியவருக்கு சுருக்கி கொடுப்பான். நீங்கள் எதை அல்லாஹ்வின் பாதையிலே தர்மமாக கொடுக்கிறீர்களோ அதற்கு பகரத்தை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். நீ பயப்படாத, ஒரு கோடியிலிருந்து 2.5 லட்சத்தை நீ ஜகாத்தா கொடுத்தா 2.5 லட்சம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்காத. அடுத்து அல்லாஹ் உன்னுடைய 1 கோடியை 100 கோடியாக ஆக்குவான். இன்னைக்கு சில மனிதர்கள் பேசுகிறார்கள், ஜகாத்து வருஷம் வருஷம் கொடுக்காதீங்க, ஏழையா போயிடுவீங்க. என்ன சொல்றாங்க, 1 கோடியிலிருந்து வருஷம் வருஷம் 2% கொடுத்துக்கிட்டே இருந்தா கடைசியில ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு காட்டுங்கள் பார்க்கலாம். ஜகாத்து கொடுத்து ஒருவன் ஏழையாகி விட்டவன். அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு நான் செல்வத்தை வாக்களிக்கிறேன், என் பாதையிலே செலவழித்தால். சைத்தான் உனக்கு சொல்லுவான், அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்தால் உனக்கு வறுமை வந்துவிடும் என்று. அல்லாஹ் மன்னிப்பை வாக்களிக்கிறான், அருளை வாக்களிக்கிறான், உனக்கு நீ கொடுத்தால் உனக்கு பன்மடங்காக்கி கொடுப்பேன் என்று. சைத்தான் சொல்லுவான், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சைத்தான் உங்களுக்கு வறுமையை குறித்து எச்சரிக்கிறான், நீ கொடுக்காத, உனக்கு தேவைப்படும் சொல்லிட்டு. அல்லாஹ் சொன்னா கொடு, உனக்கு மேலும் நான் கொடுப்பேன் என்று. எங்க எங்க அல்லாஹ்வை நம்பாத காஃபிர்கள் கூட சொல்கிறார்கள், கொடுத்தவன் கெட்டதில்லை என்று. மார்க்கத்தை அறியாத காஃபிர் கூட சொல்கிறான், கொடுத்து ஒருவன் கெட்டதில்லை என்று. சொல்றாங்களா இல்லையா? வாழை மரத்தை உதாரணமாக சொல்லுவார்கள், ஆலமரத்தை உதாரணமாக சொல்லுவார்கள், கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள். நம்ம ஹதீஸ்ல வருது பாருங்க, தர்மம் உங்களுடைய பலா முசீபத்துகளை போக்கிவிடும் என்று. அதை காஃபிர்கள் கூட சொல்லுவார்கள், தர்மம் தலை காக்கும் என்று. ஆனால் இன்று ஒரு முஸ்லீம் பேசுகிறான், கொடுத்துக்கிட்டே இருந்தா வருஷம் வருஷம் ஜகாத்து ஏழையா போயிடுவோம் என்று சொல்லிட்டு. ஒருவரை காட்டுங்கள் வாழ்க்கையிலே, ஜகாத்து கொடுத்ததோ ஏழையாகி விட்டான் என்று. ஒரு நாட்டில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கடையில் ஒரு காஃபிர், அவரோட பேசும் பொழுது அவர் ஒரு தடவை சொன்னாரு, பாய் சில மார்க்க விஷயங்களை பத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டு வரும் பொழுது அவரை முஸ்லீமாக சொன்னப்ப அவர் சொன்னாரு, பாய் நான் கொஞ்சம் தான் இன்னும் பாக்கி இருக்குது ஆயிடுறேன், ஆனா ஒன்னு நம்புங்க பாய், நான் வருஷம் வருஷம் கரெக்டா 2% என்னுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. வருஷம் வருஷம் கரெக்டா 2% எத்தனை கோடி இருந்தாலும் சரி, அதுல இருந்து 2% எடுத்து நான் வச்சிருவோம் பாய், எடுத்து வச்சு அதை ஏழைகளுக்கு வர்றவங்களுக்கு கேட்டு வரவங்களுக்கு கொடுத்து கழிச்சிருவேங்கிறார். அதனால தாய் எனக்கு எந்த பயமும் கிடையாது, என்னுடைய செல்வம் பெருகிக்கிட்டு தான் இருந்துச்சு.
ஒரு காஃபிர் நம்புகிறாங்க, ஒரு காஃபிருக்கு நம்பிக்கை இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பு சொல்கிறான், எதை தர்மமாக கொடுத்தாலும் உனக்கு பகரத்தை நான் கொடுத்தே ஆவேன்.
காலையில் ரெண்டு மலக்கு வர்றாங்க இதுக்காக வெட்டிய வானத்திலிருந்து. வானத்திலிருந்து யார் வர்றா? ரெண்டு மலக்கு வர்றாங்க. ஒரு மலக்கு துவா செய்யறாரு, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் கலஃபா. இன்னொரு மலக்கு துவா செய்யறாரு, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் தலஃபா. யா அல்லாஹ், தர்மம் செய்பவனுக்கு அவனுடைய செல்வத்திலே பரக்கத்தை கொடு அப்படின்னு துவா செய்யறாரு. இன்னொரு மலக்கு துவா செய்யறாரு, யா அல்லாஹ், தர்மம் செய்யாமல் தடுத்து கொள்பவனுக்கு அவனுடைய செல்வத்தை அழித்து விடு. நீ ஏழைக்கு கொடுக்கல, கண்டிப்பா ஆஸ்பத்திரிக்கு கொடுப்ப. நீ ஏழைக்கு கொடுக்கல, கண்டிப்பா நீ ஆஸ்பத்திரிக்கு கொடுப்ப, சந்தேகமே கிடையாது. ஒரு ஏழைக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அப்படியே கஷ்டப்படுவோம், முதல்ல வாயில இருந்து புடுங்கிற மாதிரி புடுங்கணும். ஆஸ்பத்திரிக்கு போனா அப்படியே 1,00,000 ரூபாயில பில் கட்டுவார். இப்படிங்க நடக்குதா இல்லையா? 1,00,000 ரூபாய்க்கு பில் கட்டுவார். சொல்லுவாரு, 4,50,000 ரூபாயில நான் ஆபரேஷன், ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. அத பிச்சைக்கார மனிதனே, நீ அதை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்திருந்தா அல்லாஹ் உனக்கு அந்த தேவையை வச்சிருக்க மாட்டார். அல்லாஹ் உனக்கு லேசாக்கி இருப்பான். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி சொன்னாங்க, தர்மம் கொடுங்கள், உங்களுடைய முசீபத்துகளை அகற்றிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் சுகத்தை தருவான். நம்பிக்கை வரமாட்டேங்க. நம்பிக்கை, நோய் நிவாரணம் தர்மத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமா கொடுப்பார். போதுமா, இன்னும் வேணுமான சொல்லிட்டு இன்னும் வேற ஏதாவது பில் இருக்கான்னு கேட்டேன். ஆனா ஒரு ஏழைக்கு எவ்வளவு நிறுக்க முடியுமோ, எவ்வளவு கருமித்தனம் காட்ட முடியுமோ, அவ்வளவு கருமித்தனம் காட்டுவார். புரியுதா? புரியுதாண்டியா? நீங்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் செல்வம் அல்லாஹ் கொடுக்கும் போது, இந்த செல்வம் எல்லாம் நீ கொடுத்ததுதான், நான் பிறக்கும் போது ஏழையா பிறந்தேன், எனக்கு உடுத்துறதுக்கு கூட ஒரு ஆடை கிடையாது. சொல்லுங்க பாக்கணும், எல்லா செல்வந்தனும் அப்படித்தானே இருந்தான்? எல்லா செல்வந்தனும் அப்படித்தானே இருந்தான்? எவனுக்காவது அவன் பிறக்கும் போது கோட் சூட்டோட பிறந்தானா? கோட்டு சூட்டோட டை கட்டிக்கிட்டு, கையில வாட்ச் கட்டிக்கிட்டு, மோதிரம் போட்டுக்கிட்டு, பேங்க்ல பேலன்ஸ் வச்சுக்கிட்டு யாராவது பிறந்தாங்களா? ஒண்ணுமே கிடையாது பிறக்கும் போது. அதே போலதான் போகும்போதும் துமுனா புராதா, எம்டி ஹேண்ட். சிக்கந்தர் துல்கர்னைனை பத்தி சொல்லுவாங்க, கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் எல்லா ஆட்சியை கொடுத்தான். அவங்க மௌத்தா போறதுக்கு முன்னாடி வசியத்து பண்ணாங்களா, என்னுடைய ஜனாதாவை தூக்கிட்டு போகும்போது என் கை ரெண்டுத்தையும் வெளியில வச்சிருங்கன்னு சொல்லிட்டு, என் கை ரெண்டுத்தையும் வெளியில வச்சிருங்கன்னு சொன்னாங்களா? அப்ப கேட்டாங்களா மந்திரிகள் எல்லாம், இது என்னங்க புதிய வசியத்தா இருக்குன்னு சொல்லிட்டு, இது என்ன புதிய வசியத்தாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியட்டும், கிழக்கு வரை மேற்கு, கிழக்கிலிருந்து மேற்கு வரை ஆட்சி செய்த நான் வெறுங்கையாகத்தான் இந்த துன்யாவை விட்டு போகிறேன் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளட்டும், என்பதை மக்கள் புரிந்து கொள்ளட்டும். அதற்காக என் ரெண்டு கையும் வெளியில விரிச்சு வச்சிருங்க, ஒண்ணுமே கிடையாது பாருங்க, எம்டியா கொண்டு போறேன், எந்த பத்திரத்தையும் கொண்டு போக முடியாது, எந்த பத்திரத்தையும் கொண்டு போக முடியாது, எந்த பேலன்ஸையும் கொண்டு போக முடியாது, எதையும் கொண்டு போய் அங்க வச்சுக்க முடியாது. வச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. வச்சாலும் பிரயோஜனம் இருக்குமா? ஒண்ணும் கிடையாது. இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் செல்வந்தன் அல்லாஹுவை அதிகம் பயப்பட வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையிலே இந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எங்கே செலவு செய்தாய் என்பதை பற்றி கேட்கப்படும். வலா துபர் தபீரா இன்னல் முபதிரீன் கானு இஹ்வான ஷயாதீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. சூரா பனி இஸ்ராயில படிச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஏய் காசு வந்துருச்சுன்னு வீண் விரயம் பண்ணாத, 1,00,000 ரூபாய்க்கு மஹால் குடிச்சு கல்யாணம் பண்ணுவார். எப்படி? பள்ளிவாசல்ல கல்யாணம் பண்ணலாம், வீட்டுல விருந்து கொடுங்க, முஸ்லீம்களுடைய இடங்கள்ல கொடுங்க, எல்லாரும் வருவாங்க, எனக்கு நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷர்ரு வலீமத்தின் யுதா இலைஹல் அக்னியா வ யுத்ரகுல் ஃபுகரா, ஏழைகள் விடப்பட்டு செல்வந்தர்கள் அழைக்கப்படுகிற விருந்தே மோசமான விருந்து. சொல்றாங்களா இல்லையா? நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல, ஸ்டார் ஹோட்டல்ல வச்சா சாதாரண ஏழை அங்க வர முடியுமா? வருவானா? வலா துபஸ்ர தப்தீரா, விரயம் பண்ணாத, மீன் விரயம் செய்யாது, அளவுக்கு மீறி செலவழிக்காது. எங்க வசதிக்கு ஏற்ப நாங்க விருந்து போடுவோம். எப்படி? எங்க வசதிக்கு ஏற்ப நாங்க விருந்து போடுவோம். ஒருத்தர் அப்படித்தான், ஒரு ஊர்ல கல்யாணத்துல என்ன செஞ்சாருன்னு சொன்னா, எவ்வளவோ சொன்னாங்க அறிஞர்கள், மக்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க, என்னுடைய கெப்பாசிட்டிங்க, என்ன என்னுடைய கெப்பாசிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு அந்த ஊர் ஃபுல்லா விருந்து போட்டாருங்க. 11 மணிக்கு மாட்டு வண்டியில தேக்சா நெய்சோறு பிரியாணி தால்ச்சாவெல்லாம் ஏத்துக்கிட்டா 3 மணிக்கு தான் காலையா சுத்து சுத்துன்னு சுத்தி. என்ன ஆனிச்சு? அடுத்த வருஷமே ரோட்டுக்கு வந்துட்டார். அடுத்த வருஷமே பசித்தவர்களுக்கு உணவளி, நீ பணக்காரன் என்பதை காட்டுவதற்காக உணவளிக்காரு. புரிஞ்சுச்சா வித்தியாசம்? புரிஞ்சுச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பசித்தவருக்கு உணவளியுங்கள், சலாம் சொல்லுங்கள், இரவிலே எழுந்து தொழுங்கள், சொர்க்கத்துக்கு ரொம்ப நிம்மதியா போலாம். பசித்தவனுக்கு கொடுக்க மாட்டான், பெருமைக்கு காட்டுவான். என்னுடைய விருந்துல எத்தனை வெரைட்டிஸ் பாத்தீங்களா? எதுக்கு நான் இவன் பணக்காரங்கிறத மத்தவங்க தெரிஞ்சுக்கணுமா? அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தூதர் ஹபீப் நம்முடைய உயிரை விட நமக்கு மேலானவர். நம் தாய் தந்தை சொத்து செல்வம் நாமெல்லாம் அவருக்கு அர்ப்பணமாகட்டும். அந்த ஹபீப், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்றாங்க பாருங்க. கல்யாணம் பண்றாங்க, யாருடைய நிக்காகுங்க? யாரு நிக்காகு? கொஞ்சம் சொல்லுங்க சத்தமா. உலகத்துக்கெல்லாம் தலைவர், அனைத்து படைப்பினங்களுக்கும் தலைவர், அல்லாஹ்விடத்திலே அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை. முன்னோரிலும் சரி பின்னோரிலும் சரி அந்த நபி திருமணம் முடிக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கத்து கொடுக்கறாங்க பாருங்க வாழ்க்கையில. கல்யாணம் பண்ணியாச்சு, இப்ப வலிமா கொடுக்கணும். என்ன செய்யணும்? வலிமா கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்ரிப்ல இஷாக்கு வரும் பொழுது அவங்கவுங்க வீட்டில் இருக்கோ, அவங்கவுங்க வீட்டில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க. என்ன சொல்றாங்க? அவங்கவுங்க வீட்டில் என்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கிறாங்க. ரசூல்லாவுடைய வீட்டில இருந்து கொஞ்சம் விரிஞ்சு கொண்டு வந்தாங்க. ஒரு சஹாபி கொஞ்சம் குழச்ச மாவு நெய் போட்டு கொஞ்சம் சீனி போட்டு கொண்டு வந்தாரு, தேன் ஊத்தி கொண்டு வந்தாரு. இன்னொரு சஹாபி கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொண்டு வந்தாரு, அவரு கொஞ்சம் ரொட்டி துண்டை கொண்டு வந்தாரு, இவரு கொஞ்சம் கொண்டு வந்தாரு. எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு. வந்தவன் நினைச்சாங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்றாங்க. ரசூல் சொன்னாரு, பேரிச்சம்பழத்தை பிச்சு போட்டு எல்லாத்தையும் போட்டு கலக்குறாங்க, சூப்பராவை விரிச்சு பிரிச்சு வச்சுட்டு உங்களுடைய நபியுடைய வலிமா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உங்க நபியுடைய வலிமா சாப்பிடுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன பரக்கத்து பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். என்னங்க பிரஸ்டீஜ்? நான் சின்ன இடத்துல விருந்து கொடுத்தா என் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடும். பிரஸ்டீஜ் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? ஏதோ ஒண்ணு. என்னுடைய ஒரு கெப்பாசிட்டி, நான் என்ன, என்னுடைய தகுதி என்ன? என்னுடைய தகுதி என்ன? தகுதி என்ன தகுதி உனக்கு? உனக்கு நீ தகுதி வேண்டும் என்று நினைத்தால் உன்னை அல்லாஹ் செருப்பை விட கேவலமாக்கிடுவோம். புரிஞ்சு? உங்களால் உங்களுக்கு தகுதி வேண்டும் என்று நீங்கள் உங்கள் தகுதியை அடைய நினைத்தால் செருப்பை விட அல்லாஹ் கேவலமாக்கி காட்டுவான். அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிஞ்சு பாருங்க, அல்லாஹ் உங்களை தூக்கிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான், அல்லாஹ் உங்களை உயர்த்தி கொண்டு சென்று கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் என்றால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ல உயர்ந்த இடத்துல அல்லாஹ் உங்களை வைப்பான், சொர்க்கத்திலே கராமத் என்ற ஆடையை கொடுப்பான். அதாங்க கண்ணியம், அதுதான் கண்ணியம். இந்த உலகத்துல டிகிரி முன்னாடி பின்னாடி இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மௌத்தா போகும்போது முஃப்தி சாப் போறாரு, நான் சொல்லுவாங்க மோத்தா போய் போகும்பொழுது என்ன என்ன போகுதுன்னு சொல்லுவாங்க, ஜனாசா போகுதுன்னு சொல்லுவாங்க, முஃப்திசா போறாருன்னா சொல்லுவாங்க, இன்ஜினியர் போறாருன்னா சொல்லுவாங்க, ஜனாசா போ முடிஞ்சு போச்சு, எல்லா பட்டமும் முடிஞ்சு போச்சு. இல்லாம அந்த நாளையில் பணமோ பொருளோ பிள்ளைகளோ பலனளிக்க மாட்டார்கள். சலாமத்தான உள்ளத்தோடு யார் வந்தானோ அவன் தான் அங்கே தப்பிப்பான். அவன் முஃப்தியா இருந்தா என்ன, இன்ஜினியரா இருந்தா என்ன, அலிமா இருந்தா என்ன, டாக்டரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, கல்பு சலாமத்தா இருந்துச்சா, இந்த கல்புல அல்லாஹ் இருந்தானா, தௌஹீத் இருந்துச்சா, ஈமான் இருந்துச்சா, ஷிர்கு குஃப்ரு நிஃபாக்கு நயவஞ்சகத்தனம் முகஸ்துதி பெருமை கர்வம் இதெல்லாம் இல்லாம சுத்தமா இருந்துச்சா உனக்கு நீ சக்சஸ். அப்ப அல்லாஹ்க்கு சுக்ரு செய்ய பழகணும். சில நேரங்களில் இப்படியும் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் இந்த அடியான எக்ஸாம் பண்ணுவான். சில பேர் மேல அல்லாஹ் கொஞ்சம் விசேஷமா அன்பு வச்சிருவான். எப்படி? இத புரியணும். யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவங்க விளங்கிக்குங்க, அல்லாஹு தஆலா நம்ம மேல ரொம்ப ஸ்பெஷல் முஹப்பத் வச்சிருக்கான்னு சொல்லி. புரியுதா? புரியுதா? யார் ஏழைகளா இருக்கிறீங்களோ, யார் ஏழைகளாக இருக்கிறோமோ அவங்க விளங்கிக்குங்க, நாம் விளங்கிக் கொள்வோம், அல்லாஹ் நம்ம மேல ஸ்பெஷல் முஹப்பத் வச்சிருக்கிறான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முஹப்பத் வச்சிருக்கிறான். ஏன்னா நம்ம நபி அப்படித்தான் சொல்றாங்க, அஷத்து நாசி பலா அன்னல் அம்பியா சும்மல் அம்சல் ஃபல் அம்சல் ஃபல் அம்சல். இந்த துன்யால ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க நபிமார்கள், அடுத்து அவங்களை போல நடக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், அடுத்து அவங்கள போல, அடுத்து அவங்கள போலன்னு சொல்லி. உன்னை அல்லாஹ் ரொம்ப நெருக்கிக்க விரும்பினான்னு சொன்னா கொடுப்பான். உனக்கு துன்யால அல்லாஹ் விசாரணைய லேசாக்கிட்டு சீக்கிரமா போய் சொர்க்கத்துல நீ ரெஸ்ட் எடுக்கணும், அங்க ஹூரோட நீ என்ஜாய் பண்ணணும்னு விரும்பிட்டா அல்லாஹ் துன்யால கொஞ்சம் சுருக்கி கொடுப்பான். சபர் பண்ணிக்க. அகர் பகீர் ஹே தோ சபர் சீக்கோ, அகர் மால்தார் ஹே தோ சுக்ர் சீக்கோ. செல்வந்தனாக இருக்கும் போது நன்றி செலுத்த பழகிக்கொள், நன்றி செலுத்த தெரிந்து கொள். ஏழையாக இருக்கும் போது சபுர் செய்ய தெரிஞ்சுக்க. அல்லாஹ் போதுமானவன். உனக்கு கீழ் உள்ளவங்களை பாரு. இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் பெருநாள் தொழுகை, ரொம்ப பெருநாள், எவ்வளவு விசேஷமான பெருநாள் முஸ்லிம்களுக்கு. அன்னைக்கு நைட் எல்லாம் அழுகிறார். ஏன்னா பெரும்பாலும் நல்லவர்களை மக்களுக்கு தெரியறது கிடையாது. சில பேர் இருப்பாங்க பகட்டு மக்கள் பந்தா பண்ணிப்பாங்க, சில நல்லவர்கள் இருக்காங்களா அவங்கள மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க, யாரை பற்றி மக்களுக்கு தெரியவில்லையோ, யார் சென்றால் மக்கள் அவரை சுட்டி காட்டுவதில்லையோ, அப்படிப்பட்டவருக்கு அப்படிப்பட்டவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. இடையில ஒரு ஹதீஸ் சொல்லிக்கிறேன், அப்புறம் இந்த சம்பவத்தை தொடர்றேன். ஒருத்தர் வர்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்படி போறாரு. சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, அதோ போறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. யார் ரசூலுல்லாஹ்? தெரியுமே அவர. அப்படியா? கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் அவரை பத்தி. அவரா? யார்கிட்ட போய் பொண்ணு கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க அவரு. சொல்றாங்களா இல்லையா? அந்த வீட்டுல சம்பந்தம் கிடைச்சிட்டா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதுனால? பங்களா தாடியை பார்த்துட்டு, பங்களா காடியை பார்த்துட்டு அங்க சம்பந்தம் கிடைச்சா நல்லா இருக்கும். பார்க்கதான் பங்களா, உள்ளார நரகம். காசுக்காக மனம் முடித்து கொடுத்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா நரக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில தான் ஜிம்கானா சொல்லுவாங்களா இல்லையா? பாகர்மே ஷேர்வானி அந்தர்மே பரேஷானி. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க வாணியம்பாடியில, பாகர்மே மினுக்கடி அந்தர்மே புழுக்கடி அப்படிமாங்க. வெளியில பார்த்தா ரொம்ப ஜிம்கானாவா இருக்கு, உள்ளார பார்த்தா வெந்துகிட்டு இருக்கு. உள்ளார பார்த்தா வெந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பேரு பணக்கார விடுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அவனுக்கு பல இடத்துல தொடர்பு இருக்கும், அசிங்கமா இருப்பான், குடிப்பான், வந்து அடிப்பான், ஏசுவான், இந்த பொண்ணுக்கு வேற வழியே இல்லை, அப்படியே செத்து செத்து ஒவ்வொரு நாளும் நொந்து நொந்து செத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதனால நீங்க எவ்வளவுதான் பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி, உங்களுடைய பெண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளா வேணும்னு தயவு செய்து தேடிடாதீங்க. முஸ்லிமான குணமுள்ள மாப்பிள்ளைய தேடுங்க, பணத்தோட கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பணக்காரன் என்று தேடாதீர்கள், உங்களுடைய பெண்ணுக்கு பொருத்தமான மணமகனை தேடுங்கள். முதலிலே குணத்திலே மார்க்க பற்றிலே தேடுங்கள். பணத்துல நம்ம தகுதியில இருக்கணும், படிப்புல என் பொன் தகுதியில இருக்கணும்னு தேடுனீங்க, அதுக்கப்புறமா வர்றது அல்லா பாதுகாக்கணும். நான் சொல்ல விரும்ப விஷயத்த சொல்ல, அப்ப இவரா யார்கிட்ட போய் பொண்ணு கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னா, இவர் யார கூட்டிட்டு போய் இவருக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. இவர் ஒரு சபையில வந்துட்டா இவரை முன்னாடி உட்கார வச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா? சரி அப்படின்ற. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் போறாரு, ரசூல் சொல்லா வச்சிருக்கிறாங்க, அதை பாருங்க அவரை பத்தி தெரியுமானு. அவரா? யார சொல்லலாம் அவரா? அவர் பொண்ணு கேட்டா யாராவது கொடுப்பாங்களா? அவர் ஏதாவது யாரையாவது கூட்டிட்டு வந்து சிபாரிசு செய்ய யாராவது ஏத்துப்பாங்களா? அவர் யாருமே மதிக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்ப போனாருங்க இவரு, இவர் ஒரு ஆள், இவரு ஒரு ஆள், முன்னாடி போனாரோ ஒருத்தர், அவரை மாதிரி இந்த உலகம் நிரம்ப மக்கள் இருப்பதை விட அல்லாஹ் விடத்தில் இந்த ஒருவர் சிறப்பானவர், சிறப்பிற்குரியவர். மக்களை அவர்களுடைய மார்க்க பற்றை கொண்டும் நற்குணத்தை கொண்டும் மரியாதை செய்ய பழகிக் கொள்ளுங்கள். மக்களை பணத்துக்காக, அவர்களுடைய பரம்பரைக்காக, அவர்களுடைய கௌரவத்திற்காக, அவர்களுடைய அதிகாரத்திற்காக மரியாதை செய்ய பழகாதீர்கள். காசு இருந்தா ஒரு மாதிரி, காசு இல்லாதவனை பார்த்தா ஒரு மாதிரி. மேலாம் இந்த ரெண்டு நிலைப்பாடு. மக்களுடைய கண்ணியத்தை அவர்களுடைய பண்பாட்டுக்காக, குணத்திற்காக, அவர்களுடைய ஒழுக்கத்திற்காக, இறையச்சத்திற்காக கொடுத்து பழகுங்கள். காசு உள்ளவனை பார்த்தா இழிச்சுக்கிட்டு பேசுறது, ஏழைய பார்த்தா சுழிச்சுக்கிட்டு பேசுறது வேணாம். சரி வாங்க சொன்னமா. இப்ப இந்த இமாம் சாதிய பத்தி சொன்னோம். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருநாள். ஆனா நிலைமை என்ன, மேல போட்டுக்கிற சட்டையை துவைக்கிறதுக்கு கூட காசு கிடையாது. அதை கழட்டி துவைக்கிறதுக்கு கூட காசு கிடையாது. அவ்வளவு கிட்ட பிஞ்சு போன டிரெஸ். காலில் செருப்பும் கிடையாது. சுபுகத்தில் இருட்டோட இருட்டா போயிட்டு வந்துடலாம். பெருநாள் துளவு போகணுமே, போய் சப்புல நிக்கணுமே அப்படின்னு ரொம்ப கவலை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எந்த நிலைமையில வச்சானோ அது அல்லாஹ்வுக்கு திருப்தி கொள்வோம் சொல்லிட்டு இருந்தாலும் மனசுல ஒரு கவலை. அப்படியே போய் ஒரு ஓரமா போய் தொழுதுட்டு எல்லாரும் போன உடனே போவோம். எப்படி எல்லாரும் முசாபா கொடுக்க வருவாங்க, இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ்ல இருந்தா என்ன நம்ம பாப்பா இறக்கப்படுவாங்கல்ல, அதனால வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா தொழுதுட்டு கடைசியா போவோம்னு சொல்லி அவர் வெளியே வரும் பொழுது அப்போ ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அந்த ஈதுகா மைதானத்தினுடைய வாசலில் இருந்து ஏழை ஒருவன் இரண்டு கால்களும் இல்லாமல் தவழ்ந்து கொண்டு செல்வதை, இரண்டு கால்களும் இல்லாம தேய்ச்சிக்கிட்டு போறதை பார்க்கிறாங்க. உடனே சுஜூதில் அழுதுட்டு விழுந்துறாங்க. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, செருப்பு இல்லைன்னு நான் புறப்பட்டுக்கிட்டேன். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் கால் இல்லாம போறாங்களே, எனக்கு நீ காலை கொடுத்தாயே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திஃபார் செய்ய ஆரம்பிச்சிட்ட. செருப்பு இல்ல அப்படின்னு நான் நைட்ல ராத்திரியில கவலைப்பட்டனே, இன்னைக்கு ரெண்டு காலும் இல்லாத ஒருத்தன் தொழுதுட்டு போறானே, உனக்கு முன்னாடி சுஜூது செஞ்சுட்டு போறானே. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க, மேல உள்ளவங்களை பார்க்காதீங்க, பங்களாவை பார்க்காதீங்க, காலியில போறவனை பார்க்காதீங்க, இடைய பாருங்க. உங்களை விட இந்த செல்வத்திலே குறைந்தவர்களை பார். அல்லாஹ் என்னை இந்த நிலைமையில வச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு பார்க்கறதுக்கு சுகமான கண்ணை கொடுத்திருக்கிறானே. பணக்காரன் தினைக்கு மருந்து சாப்பிடுறான் 1000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கு, நீ நிம்மதியா நல்லா சாப்பிடுற எதை பிரியப்பட்டாலும் யோசிச்சு பாரு, அவனால முடியுமா அது? நீ ராத்திரில தூங்கும் போது பயமே இல்லாம கதவை திறந்து போட்டுட்டு கூட நீ தூங்கலாம், அவனால கதவை பூட்டினா கூட அவனுக்கு தூக்கம் வராது. கதவை பூட்டினா கூட அவனுக்கு தூக்கம் வராது, நீ நிம்மதியா தூங்கலாம். நீ பயப்படவே வேண்டியதில்லை. இன்கம் டாக்ஸ் காரன் வருவான், சேல் டாக்ஸ் காரன் வருவான், அவன் வருவான், இவன் வருவான், செக் பண்ணுவான், எந்த பயமும் உனக்கு கிடையாது. அவனுக்கு எல்லா பயமும் இல்ல மாஷால்ல. யார் கரெக்டா நடக்கிறாங்களோ அவங்களை பத்தி பிரச்சனை கிடையாது, அவங்களை பத்தி பேச புரியுதா உங்களுக்கு? அப்ப வறுமையில் அல்லாஹ் வைத்தால் அதனால நினைச்சிட வேணா, அல்லாஹ் கை விட்டுட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஸ்பெஷலா கொஞ்சம் முஹப்பத்து வச்சான்னு சொன்னா கொஞ்சம் அப்படி போட்டு எடுப்பான். எதுக்கு? மறுமையில ஹை குவாலிட்டியா கொடுக்கறதுக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே முன்னோர் பின்னோர் எல்லோரிலும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவங்க யாருங்க? யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மூத்தா போகும்போது 30 சா அநேகமா ஏறக்குறைய ஒரு 30 மரக்கா கோதுமை வாங்கினதுனால அவங்களுடைய கேடயம், இரும்பு கவசம், கேடயம் ஒரு யகூதி இடத்திலே அடமானமாக வைக்கப்பட்டிருந்தது. அவங்களுடைய டிரெஸ் கீழே போத்திக்கிற 8 முளை ஒரு துணியும் மேல போத்திக்கிற 4 முளை துணி, இவ்வளவுதான் அவங்களுடைய துன்யாவுடைய சொத்து. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் அவங்க பயன்படுத்தின கத்தி இதுதாங்க. வீடு என்ன? என்ன வீடு? பேரித்தங்கர கீட்டுகளால் அடைக்கப்பட்ட தட்டி வீடு, கீழே மணல் அப்படியே பரப்பி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் சில நேரங்களில் பாய் கிடைச்சிச்சுன்னா அந்த பாயில படுத்து தூங்குவாங்க, இல்லைன்னா அந்த மண்ணிலே படுத்து தூங்குவாங்க. யாருங்க இவங்க? நினைச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழையா வச்சிருந்தா அல்லாஹ் நம்மளை விசேஷமா நேசிக்கிறான். யாரெல்லாம் எனக்கு சபர கொடு, நான் யார்ட்டையும் கையேந்த மாட்டேன், யார்ட்டையும் என் தேவையை கேட்க மாட்டேன், உன்னை தவிர நீ எனக்கு கொடு. சுலைமானுக்கு கொடுத்தவனே, அய்யூபுக்கு கொடுத்தவனே, தாவூதுக்கு கொடுத்தவனே, அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு கொடு, ஹலாலா எனக்கு கொடு, ஹலாலா எனக்கு என் தேவையை நீ நிறைவேற்றி கொடு. யார்கிட்ட கேட்கணும்? ரப்பிட்ட கேட்டு பழகிட்டோம்னு சொன்னா அதுல வரும் பாருங்க மஜா. கைபி மதத் உமையத்தில்லா யஜ்அல்லஹு மக்ரஜா. உனக்கு வேலை செய்யறதுக்கு ஒருத்தன் அனுப்புவான், நீ கவலையே படாத. எப்படி? உனக்கு வேலை செய்யறதுக்கு ஒருத்தனை அனுப்புவான் அல்லாஹு தாரா, நீ கவலையே படாத. எத்திற்குரியவர்களே, சிலர் நினைப்பதை போன்று ஏழ்மை என்பது ஒரு தர்த்திரிய நிலை. அது உலகத்துல அது வந்து அல்லாஹ் யார கை விட்டுட்டானோ அவங்க நிலைமை நினைச்சிட வேணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சபர், இந்த சபர் எவ்வளவு காலத்துக்குங்க? ஒரு அற்ப காலம். செல்வந்தனும் மோத்தாதான் போக போறான், நமக்கு மோசுதான் வரப்போகுது. அதிகபட்சமா என்ன வந்திருந்த துன்யால அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப செல்வந்தன் ஏழங்கிற எல்லாம் போச்சு. இப்ப என்ன அமல்? என்ன அதுதான் பிரச்சனை. இப்ப இனி என்ன பிரச்சனை? அமல் எவ்வளவு வச்சிருக்கிற, அதை வச்சுதான் முடிவே தவிர, நீ ஏழையா இருந்த அதனால உனக்கு கபருல சின்ன இடம், நீ பணக்கார அதனால உனக்கு கபருலையும் மங்களாவா இருக்கு. நீ ஏழை ஆனால் பொறுமையோடு தவக்குலோடு ஈமானோடு அமலோடு வந்தால் அல்லாஹ் கபருக்கு சொல்லுவான், கண்ணெட்டும் தூரமெல்லாம் நீ விசாலமாகிக் கொள், சொர்க்கத்தின் விரிப்புகள் விரிக்கப்படும். எங்க வேணாம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா நிசால, வலா தத்மன்னு மா ஃபத்தலல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா பஅதின். உங்களில் சிலருக்கு சிலரை விட அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பதை பார்த்து ஏழைகளை ஏங்காதீங்க, நமக்கு அப்படி இல்லையே அப்படின்னு ஏங்காத. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், அது அவனுக்கு சோதனை. உனக்கு அல்லாஹ் கொடுக்கல, அது ஒரு சோதனை. உனக்கு என்ன கட்டளை அதை பாரு. ஹராமிலே தேடிவிட வேண்டாம் செல்வத்தை. இரண்டாவது விஷயம், இந்த வறுமையை எப்படிடா போக்குறதுன்னு சொல்லி குறுக்கு வழியில போயிடாத, மாட்டிப்ப. புரியுதா? எப்படி செல்வந்தன் செல்வத்தை சம்பாதித்ததற்கு பிறகு ஹராமில செலவழிச்சா, வீண் விரயத்துல செலவழிச்சா, இந்த ஆயத்தை சொன்னோம் இடையில விட்டுட்டோம், வீண் விரயம் செய்யாத ஒதி காட்டணும். வீண் விரயத்தை செய்யாத, செஞ்சா நீ சைத்தானுடைய சகோதரனா போயிடுவ, சைத்தான் அல்லாஹ்வை மறுத்தவ காஃபிர் ஆயிடுவ, நீனும் அப்படி ஆயிடுவ. பாருங்க, நீங்க மீன் விரயம் செய்யக்கூடியவருடைய முடிவெல்லாம் காஃபிராயிடுவான். யாரு செல்வத்தை அல்லாஹ் விரும்பாத வழிகளில் செலவு செய்யறாங்களோ அவங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் குஃபுர், இறை நிராகரிப்புக்கு போயிடுவாங்க. இறை நிராகரிப்புக்கு சென்று விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப என்ன வறுமையில் இருந்தோம் சொன்னா ஹலாலா உழைங்க, கஷ்டப்பட்டு உழைங்க, எவ்வளவு வேணாலும் உழைக்கலாம். வணக்க வழிபாட்டை பாதிக்காமல் கஷ்டப்படாம எவ்வளவு வேணாலும் உழைக்கலாம். ஹலாலா உழைங்க, உழைக்கிறதுல கேவலப்பட வேணாம், அதை கேவல நினைக்க வேணாம். இடையில ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிட்டுமா, நேரம் வாங்கிச்சு. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா, மகள்களிலேயே ரொம்ப விருப்பமான மகள், அவங்களுக்கு ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கிறார். நல்ல பணக்காரன் பார்த்து தேர்ந்தெடுத்தாரு. ஃபாத்திமா கூட கேட்கிறாங்க, யார் ரசூலல்லா, குறைஷியில் உள்ள ஒரு ஏழையா நீங்கள் எங்களுக்கு மணமகனாக தேர்ந்தெடுக்கிறீர்கள்? அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா இவரை நான் பொருந்தி கொண்டேன் என்று. அப்போ ஃபாத்திமா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹும் அவனுடைய ரசூலும் யாரை பொருந்தி கொண்டார்களோ அவரை நானும் பொருந்தி கொண்டேன். என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும். என்ன பணக்காரனா யாராவது கிடப்பானா? அலிக்கு கல்யாணம் முடிக்கிறான், என்னங்க இருந்துச்சு அலிட்ட கல்யாணம் முடிக்கும் போது? ஒண்ணுமே கிடையாது. கல்யாணம் முடிக்கும்போது ஒன்றும் இல்லை. சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி கல்யாணம் முடிக்கிறதா இருந்தால் மகர் கொடுக்கணுமே, நீ மகருக்கு ஏதாவது கொண்டு வாங்குறாங்க. யா ரசூல்லா, நான் உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், நான் எங்கே போய் மகர் கொண்டு வரேன், என்கிட்ட எங்கே காசு இருக்குங்கிறாங்க. அலி அந்த போரில் கலக்கும் பொழுது அந்த ஹுதமியாங்கிற அந்த ஒரு இரும்பு கேடயம் உனக்கு கொடுத்தேன், அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. யா ரசூல்லா, அது ஜிஹாதுக்கு போகிறதுக்கு ஒரு கேடயம் தானே இருக்குது, பரவாயில்ல அதை வித்துட்டு நீ கொண்டு வா, காசு கொண்டு வாங்குறாங்க. அதை வித்துட்டு நானும் ஒரு திருகத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுக்குறாங்க மகரா. அதையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை வச்சு கொஞ்சம் சாமான்லாம் வாங்கி வீட்டுக்கு கொடுத்து அதை கூட்டிட்டு போங்க உங்களுடைய மனைவி அப்படின்னு அனுப்புறாங்க. யாருமே இவரு, நான் இவரை நேசிக்கிறேன், இவரை நேசிப்பவர் மூமினாக இருப்பார் என்று எந்த அலியை பார்த்து சொன்னார்களோ, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இவரை நேசிக்கிறார்கள் என்று சொன்னார்களோ, அஷரத்துல் முபஷரா என்று யாரை பற்றி சொன்னார்களோ, அடுத்து முஸ்லிம்களுடைய நான்காவது கலீஃபாவாக யார் ஆனாரோ அவருடைய நிலைமை. ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க, ஃபாத்திமா ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்கிறாங்க. ஃபாத்திமா ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, ஏதாவது சேர்த்தா வச்சிருக்கிறாங்க. சொல்றாங்க, அன்பு மனைவி ஃபாத்திமா, கணவனாரே ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. அப்படியா, சரி நீங்க வர்றேன்னு சொல்லிட்டு மதினாவுக்கு வெளியில போறாங்க. ஒரு யகூதியுடைய தோட்டத்திற்கு அவனிடத்துல கேட்கிறார்கள், ஏதாவது இங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. யாருங்க நினைச்சு பாருங்க, நான்லாம் ரொம்ப பெரிய ஆளு. அன்பிற்குரியவர்களே, ஹராமிலே சம்பாதித்து பேர் புகழை தேட வேண்டாம். ஹலாலானது குறைவாக இருந்தாலும் போதுமானது, உண்மையோடு வரக்கூடியது குறைவாக இருந்தாலும் போதுமானது. அலி போய் கேட்கிறாங்க, யகுதிட்ட போய் கேட்கிறாங்க, ஏதாவது வேலை இருக்குமா உங்க தோட்டத்துல? என்ன வேலை? தோட்ட வேலை. அப்ப யகுதி சொல்றாரு, இன்னும் பல பேரித்த மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சவில்லை, அதை உனக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியும் என்றால் தண்ணீர் பாய்ச்சி. கூலி என்னன்னு கேட்கிறாங்க, ஒரு கை நிரம்ப பேரித்தம்பழம் தருகிறேன். அவனுடைய தோட்டத்தில் உள்ள அந்த பேரித்த மரங்களுக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சினால் ஒட்டகம் செய்ய வேண்டிய வேலை. அவ்வளவு ஆழமான கிணத்திலிருந்து பெரிய மக்கால தண்ணீரை எடுத்து பாத்தியில ஊத்தரும் தண்ணி போடும். இப்பெல்லாம் மோட்டார் வசதி வந்துருச்சு, அப்ப ஒட்டகத்தை வச்சு செய்வாங்க. அப்ப அந்த யகூதி ஹஜ்ரத் அலியை வைத்து வேலை வாங்குகிறார். அலி ரதியல்லாஹு அன்ஹு அந்த தோட்டத்துக்கு எல்லாம் தண்ணீர் பாய்ச்சின உடனே யகுதிட்ட வர்றாங்க. யகுதிகளே கருமிகள், கொஞ்சம் பேரிச்சம்பளத்தை அள்ளி கையில கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டு வந்து தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு தானும் சாப்பிடுகிறார். இந்த அளவு கஷ்டத்தில் யாங்க இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்? எங்க இந்த அளவு வறுமையில நாம் இருக்கிறோம்? இல்லையே. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு வரக்கத்து செய்திருக்கிறான். நிச்சயமாக நீங்கள் கேட்டதில் இருந்தெல்லாம் அவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் நன்றி செலுத்துவோமாக, அதில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய உரிமைகளை அறிவோமாக. அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய உரிமைகளை அறிவோமாக. ஏழைகளை, அனாதைகளை, தேவை உள்ளவர்களை, உறவுகளை நாம் சேர்த்துக் கொள்வோமாக. அல்லாஹ் கொஞ்சம் கஷ்டமா ஏதாவது சூழ்நிலையை ஏற்படுத்தினா, அல்லாஹ் நீயே போதுமானவன், உன்னை கொண்டே நான் விடுதலை கேட்கிறேன், நீயே என்னுடைய ரிசுக்கிலே எனக்கு பரக்கத்தை கொடு, நான் சபுராக இருக்கிறேன், என்னுடைய தேவையை பிறரிடத்திலே கேட்கும்படி என்னை வைத்து விடாதே. அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் ஃபக்ரியின் சீனி வமின் கிரையு துகீனி. யா அல்லாஹ், உன்னை மறக்க வைக்கும் வறுமையிலிருந்து, உன் மார்க்கத்தை மீற வைக்கும் செல்வத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கள். புரியுது அதுவா? யா அல்லாஹ், உன்னை மறக்க வைக்கும் வறுமையிலிருந்து, உன் மார்க்கத்தை மீற வைக்கும் செல்வத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கள் என்று அந்த சபரோட இருந்து அல்லாவிடத்தில் கேட்டு ஹலாலான வழியிலே தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாக, அவனுடைய அன்பை பெற்றவர்களாக, அவனுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை ஈமானோடு இஸ்லாமோடு பிரிகின்ற நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வெற்றி என்பது இதுதான், ஈமானோடு இஸ்லாமோடு இந்த உலக வாழ்க்கையை விட்டு செல்வது. படிப்போடு, பணத்தோடு, பங்களாவோடு, செல்வத்தோடு இந்த உலக வாழ்க்கையை பிரிவது வெற்றி அல்ல. ஈமானோடு, இஸ்லாமோடு, மார்க்கத்தோடு, அல்லாஹுடைய அன்போடு பிரிவதுதான் வெற்றி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தருவானாக. இதை மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வோமாக, இந்த நினைவோடு வாழ்வோமாக. மார்க்கம், மார்க்கம், தீன், தீன், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய சுன்னா வழிமுறை என்று மக்களுக்கு இந்த அழைப்பை கொடுத்துக் கொண்டே இருப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிய விஷயத்திலே எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.